சால்ட் லேக் சிட்டியின் ஆலய சதுக்கத்தில் உள்ள மாநாட்டு மையத்திலிருந்து இது பிற்கால பிரசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை 185வது வருடாந்திர பொது மாநாட்டின் ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட்டம். செய்தியாளர்கள் சபையின் பொது அதிகாரிகளில் இருந்தும் பொது அலுவலகத்திலிருந்தும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இக்கட்டத்துக்கான இசை மார்மன் டேபர்நாக்கல் சேர்ந்து இசைக்குழுவால் வழங்கப்படுகிறது. இந்த ஒளிபரப்பு ஒரு பொது சேவையாக பானவேல் கம்யூனிகேஷனால் வழங்கப்படுகிறது. எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி இந்நிகழ்ச்சியை எந்தவித மறுபதிப்பு பதிவு செய்தலும் எழுத்தாக்கமும் தடை செய்யப்பட்டுள்ளது. சபையின் பிரதான தலைமையின் இரண்டாம் ஆலோசகர் டீட்டர் பி உக்டோர்ஃப் இக்கூட்டத்தை நடத்துவார்.
President Dieter F. Uchtdorf, second counselor in the first presidency of the church, will conduct this session.
Dear brothers and sisters, dear friends,
சகோதர சகோதரிகளே, பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 185வது வருடாந்திர பொது மாநாட்டு நிறைவு கூட்டத்துக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். உலகெங்கிலும் பங்கேற்க அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் ஆனந்தமான ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கும் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நான் இக்கூட்டத்தை நடத்துமாறு சொன்னார். இக்கூட்டத்திற்கு இசை மேக் வில்பர்கின் வழிநடத்தின் கீழ் லிண்டா மார்க்கெட்ஸ், பானி குட்லீஃப் ஆர்கன் வாசிக்க மார்மன் டேபர்நாக்கல் குழுவால் பாடற்குழுவால் வழங்கப்படும். பாடற்குழு மை ரெடிமர் லீவ்ஸ், என் மீட்பர் வாழ்கின்றார் என்ற பாடலை பாடும். பிறகு எஸ் கிஃபர்ட் நெல்சனால் ஆரம்பம் ஜபம் கோரப்படும்.
Our Heavenly Father,
விண்ணக தந்தையே, மாநாட்டின் கடைசி பகுதியை நாங்கள் மிகவும் பயபக்தியுடன் முடிக்க வருகின்றோம். நாங்கள் உம்மை பெரிதும் நேசிக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவே என்றும் வாழும் மீட்பர், பாதுகாப்பர். உலகமெங்கிலும் கேட்கும் தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்களாலும் கேட்பதற்கு ஆவலாக காத்துள்ளனர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எங்களுடைய அப்போஸ்தலர்கள் அனைவர்களும் எங்களுடைய நன்றியை செலுத்திக் கொள்வோம். நாங்கள் உணர்த்தப்படுவது இந்த மாநாட்டில் எங்களிடம் பேசும் பெரு அதிகாரிகளின் செய்திகளை நாங்கள் உணரவும், உம்முடைய அன்பு கரம் எம்மி சூழ்ந்திருக்கவும், தூயாவிகள் எம்முடன் எமக்கு சாட்சியம் கூறவும், நாங்கள் எங்களை சிறந்த முறையில் தயாரிக்கவும், தன்னுடைய உங்களுடைய குமாரனாகவும் குமார்த்திகளாகவும் இருப்பதற்கு இருக்க முடியும். எங்களுடைய அன்பினையும் நேசத்தினையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் கூறுகின்றோம். ஆமென். பாடற்குழு இப்பொழுது நம்மை ஹீ சென்ட் ஹிஸ் சன், அவர் தன் மகனை அனுப்பினார் என்ற பாடலை பாடுகின்றோம். பாடலுக்கு பின் பன்னிர அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் ராபர்ட் டி ஹேல்ஸ் பேச்சினை கேட்போம். அவரை தொடர்ந்த பின் 70 மூப்பர்கள் கெவின் டபிள்யூ பியர்ஸ், ரஃபில் பீனோ பேசுவர். மூப்பர் பீனோ தன் தாய்மொழியான ஸ்பானிஷில் தன் செய்தியை கொடுப்பார்.
This is Easter
சுயதின முக்கியமானது. இது ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை. இது இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த செயல்களுக்காக நன்றி கூறும் நாள். அவரை வணங்க நமக்கு சுதந்திரம் உள்ளது. நாம் சுதந்திரமாக பேச நமக்கு சுயதினம் உள்ளது. நாம் எங்கு நாம் சந்தோஷப்பட வேண்டும்? கூட்டத்தில் சபையில் கூடுவதற்காக. தீர்க்கதரிசிகள் முன்பே கூறியது போல, நாம் வாழும் இந்த காலத்தில் நிறைய மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். சிலர் நாம் யார் என்றும், நாம் என்ன நம்புகிறோம் என்றதையும் தெரியாமல் குழம்பி இருக்கிறார்கள். சிலர் கெட்டதை நல்லது என்றும், நல்லதை கெட்டது என்றும் கூறுகிறார்கள். மற்றும் இருட்டை ஒளி என்றும், ஒளியை இருட்டும் என்றும் கூறுகிறார்கள். நமது நம்பிக்கையை பற்றி மற்றவர்களுக்கு கூறும் பொது சுயதினத்தின் முக்கியத்துவத்தை கூற வேண்டும். அநீதிய குழும்போது நமக்கு நித்திய ஜீவத்தை பற்றியும் சுயதினத்தையும் கொடுக்கப்பட்ட பிரம்மாண்ட குழுவிலும் சாத்தான் கடவுளை திட்டத்தை எதிர்த்தான். சாத்தான் கடவுளுடைய திட்டத்தை எதிர்த்தான். அவனை கடவுள் தள்ளி வைத்து விட்டார். அவன் அனைத்து பெருமையும் அவனுக்கு வேண்டும் என்று கூறினான். அவன் சுயதினத்தை மனிதனுக்கு தரக்கூடாது என்று கூறினான். அப்போது இயேசு கிறிஸ்து, என்னை அனுப்பி வையுங்கள் என்று பரலோக பிதாவிடம் கூறினார்.
As a result, Heavenly Father's spirit children who chose to reject his plan.
தங்களுடைய திட்டத்தை நான் செய்கிறேன் மற்றும் பெருமை உங்களுக்கே சேரும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார்.
Jesus Christ using his agency said, "Here am I. Send me. Thy will be done, and the glory be thine forever." Jesus who exercised
இயேசு தன்னுடைய சுயதினத்தை பயன்படுத்தினார். பயன்படுத்தியதால் பரலோக பிதா அவரை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்தது மட்டும் அல்லாமல் அவரை இந்த உலகத்திற்காக அவரை தியாகம் செய்தார். அவர் நம் அனைவருக்காகவும் தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்து எடுத்தார். நாம் நம் சுயதினத்தை பயன்படுத்தி அவருடைய கோட்பாடுகளை வைப்பதால் நாம் அவருடைய திட்டத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது மற்றும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். மற்றும் கடவுள் நமக்கு எதற்கு இந்த உடலை கொடுத்தார் என்றும், ஏன் நம் குடும்பங்கள் முக்கியம் என்பதையும் நாம் அறிவோம். நமது சபையின் கோட்பாடுகளை அறிந்து கொண்டால் அவருடைய கட்டளைகளை செய்வது இலவாக இருக்கும். நம்முடைய இயேசுவின் தலைமையும் மற்றவர்களின் செய்கைகளால் நாம் வழி மாறாமல் இருக்கலாம். நான் மீட்பரின் வழியில் செல்ல முடிவு எடுத்தால் நாம் பல ஆசீர்வாதங்களை பெற இருக்கிறோம். இந்த பாதையை நீங்கள் இதை மீண்டும் தேர்ந்தெடுக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் மற்றும் படிக்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும், உங்கள் முந்தின காலம் எந்த மாதிரி இருந்தாலும், இது உங்களுக்கு இது பொருத்தும் என ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினிடம் நாம் கொண்ட விசுவாசத்தினாலும், பாவ நிவர்த்தியத்தில் நம்பிக்கை கொள்ளுவதாலும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிறகு நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் மகத்தான வரத்தை பெறலாம். இந்த வரம் நமக்கு ஞானத்தையும் அறிதலையும் வழிகாட்டுதலையும் அளித்து நமது சாட்சியை பலப்படுத்தி நாம் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாகி நமக்கு ஆறுதல் அளிக்கும். நாம் இந்த கடைசி நாட்களில் ஆவிக்குரிய சுதந்திரத்தை பற்றிய பாதையை நடக்க வேண்டும். நாங்கள் எங்கள் நிறுவனம் உண்மையையும் பயன்படுத்தி நமது மத சுதந்திரம் கொண்ட பொறுத்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே சாத்தான் நம்முடைய இருக்கும் இந்த சுதந்திரம் வேண்டும் இல்லை என்று எனக்கு தெரியாது. அவர் பரலோகத்து நிறுவனம் அழிக்க முயற்சி இப்போது பூமியில் அவர் கடுமையாக குறைமதிப்பிற்கு உடுபடுத்து எதிர்க்கும் மற்றும் குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். நாம் பிந்தைய நாள் புனிதர்கள் சார்ந்துள்ளன பாதுகாக்க வேண்டும் என்ற மத சுதந்திரம் நான்கு மூளை கற்களில் உள்ளன. முதல் நம்பிக்கை சுதந்திரம் இருக்கிறது. ஒரு விமர்சித்தார் துன்புறுத்தப்பட்டு அல்லது அவர் கடவுள் பற்றி நம்புகிறார் என தனி நபர்களை அல்லது அரசாங்கம் தாக்கப்பட்டார். மத சுதந்திரத்தை மாநிலங்கள் தொடர வேண்டும். அதை அதிகாரமாக பிரகடனம் செய்ய வேண்டும். இது போன்ற சட்டங்களை ஆன மற்றும் மானசாட்சி ஒவ்வொரு தனிப்பட்ட இலவச உடற்பயிற்சி பாதுகாக்க வேண்டும் என குன்றாத நடைபெறு பொறுத்து தவிர எந்த அரசாங்கமும் அமைதி இருக்க முடியும்.
This fundamental freedom.
மத சுதந்திரத்தின் இரண்டாவது மூலக்கல் எங்கள் நம்பிக்கை மற்றும் மற்றவர்கள் நம்பிக்கையை சுதந்திரம் பகிர்ந்து கொள்ளுவது. தேவன் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்யுங்கள். நீ உன் வீட்டில் உட்கார்ந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு சுவேஷத்தை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும் என எங்களை ஆணையிட்டிருக்கிறார். பெற்றோர்கள், முழுநேர ஊழியக்காரர்கள் மற்றும் உறுப்பினர் ஊழியக்காரர்கள் என நாங்கள் எங்கும் குடும்பங்கள் மற்றும் உலக முழுவதும் உள்ள அண்டையாருக்கு கோட்பாட்டை கற்பிக்கக்கூடிய மத சுதந்திரத்தை அதிகரிக்கும். மத சுதந்திரத்தின் மூன்றாவது மூலக்கல் ஒரு மத அமைப்பு அமைக்க மற்றும் மற்றவர்கள் அமைதியாக வணங்க சுதந்திரம் உள்ளது. பதினோராவது விதவாச பிரமாணங்கள் நாம் எப்படி எங்கே அல்லது அவர்கள் என்ன செய்யலாம் அவர்களை வணங்க எங்கள் சொந்த மனசாட்சி அணைகளின் படி எல்லாம் வல்ல தேவனை வழிபாடு உரிமை கோரிக்கை எல்லோரும் அதே சலுகை அனுமதிக்கும் என்று சர்வதேச மனித உரிமை ஆவணங்களை மற்றும் பல தேசிய அரசியலமைப்பு என்ற கொள்கை அதிகரிக்கின்றன. மத சுதந்திரத்தின் நான்காம் மூலக்கல் வீட்டில், தேவாலயத்தில், ஆனால் பொது இடங்களில் வெறும் நம்பிக்கை நம்முடைய விசுவாசமே பிரசித்திப்பிக்க வாழ சுதந்திரம் இருக்கிறது. இறைவன் நம்மை தன்மையில் பிரார்த்தனை செய்து முன்னும் பின்னுமாக சென்று அனுமதிக்க ஒளி அதனால் அவை நல்ல படைப்புகளை பார்க்க ஆண்கள் முன் பிரகாசித்து மகிமைப்படுத்தவும் பரலோகத்திலிருந்து தந்தை எங்களை அனுப்பி ஆணையிட்டிருக்கிறார். நாம் பொது சதுக்கத்தில் எங்கள் மதம் கொண்டு போது சில எரிச்சலுற்ற இன்னும் அவர்களது குணத்திலும் மற்றும் செயல்கள் சமுதாயத்தின் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். இதே மக்கள் பெரும்பாலும் பொறுத்து கொள்ள வேண்டும், தங்கள் கோணத்திலும் மற்றும் நடவடிக்கைகளை விரும்பும் மத நம்பிக்கையாளர்களுக்கு அதே சகிப்புத்தன்மை கொடுக்க மிகவும் மெதுவாக இருக்கும். சமயம் சார்புடைய மரியாதை பொது பற்றாக்குறை விரைவில் மத மக்கள் மற்றும் நிறுவனங்கள் சமூக மற்றும் அரசியல் சகிப்புத்தன்மை அற்ற ஒரு பெரும்பான்மையான மத சார்பற்ற தரத்தை அடிப்பணைய நாம் மத உரிமைகள் வீட்டு கொடுத்ததலை எங்கள் நிறுவனம் சமரசம் செய்ய அழுத்தம் அதிகரித்துள்ளது. மார்மன் புத்தகத்தில் நம்முடைய பொறுப்புகளை பற்றி கற்றுக் கொடுக்கிறது. புத்தகத்தில் அமலக்கி ஒரு மிக தந்திரமான மற்றும் துன்பமார்க்கன் மக்கள் அரசனாக மற்றும் ஒரு தேவாலயத்தில் மக்கள் ஆபத்தான இருந்து இது தங்களது உரிமைகள் மற்றும் சலுகைகளை அவர்களுக்கு இழந்துவிட்டனர். அவர்களை குரல்களை எழுப்ப வேண்டும் என்று முசையா ராஜா அவர்களை தங்களுடைய குரலை நல்லதற்காக குரல் எழுப்ப வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த விவாதங்களில் சபை மற்றும் பல உறுப்பினர்கள் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக ஆவி அனுபவிக்க முடிந்தது. கிறிஸ்துவின் சீடர்களான நமக்கு ஒரு பொறுப்பு உள்ளது. நாம் நம் குரலை உயர்த்த வேண்டும். நம்மை போன்றவர்களை காப்பாற்ற நாம் குரல் கொடுக்க வேண்டும். உறுப்பினர்கள் கூறுவது அல்லது அவர்களுடைய சபை நாம் நம்முடைய சொந்த தனிப்பட்ட சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு குடிமனாக செய்ய வேண்டும். நான் கம்பீரமாக கூறுகிறேன் நான் ஒரு பிரெஸ்பிடேரியன் பேப்டிஸ்ட் மற்றும் எந்த ஒரு நல்ல மனிதனுக்காகவும் உயிர் கொடுப்பேன். அவனுடைய சுயதினத்தை நான் காப்பாற்றுவேன். இது மனித இனம் முழுமைக்கும் என் ஆத்மா சிவில் மற்றும் மத சுதந்திரத்தில் கவர்ந்து சுதந்திரம் தேவை. சகோதரர்களே, நாம் நமது சுதந்திர இந்த புனித சுதந்திரம் மற்றும் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. முதல் நாம் தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மத சுதந்திரத்தின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எதையும் சமூகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, உங்கள் தனிப்பட்ட திறன் மத சுதந்திரம் நமது உறுதிப்பாட்டை பகிர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு சேர மத சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். மூன்றாவதாக, நீங்கள் சொல்லிலும் செயலிலும் ஒரு நல்ல உதாரணமாக இருக்க வேண்டும். நாம் வாழும் வாழ்க்கை எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். எங்கள் இரட்சகராக இரண்டாம் முறை வருவது மிக அண்மையில் உள்ளது. இந்த பெரிய காரணம் தாமதம் கூடாது. எங்கள் கடவுள், எங்கள் மதம் மற்றும் சுதந்திரம் எமது சமாதானம் எங்கள் மனைவிகளுக்கும் எங்கள் குழந்தைகள் நினைவாக வார்த்தைகளை பொறிக்கப்பட்ட பயண கட்டுரை பறக்கவிட்டார் கேப்டன் மரோனை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுகசுகளே ஓடுங்கள், நடக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியை பின்பற்றி ஆசீர்வாதம் பெறுங்கள். நான் இயேசு கிறிஸ்து சுயதினத்தை பயன்படுத்தி பரலோக பிதாவினுடைய விருப்பத்தை செய்தார். நாம் His precious blood He freely spilt, His life He freely saved என்ற பாடலை பாடுகிறோம். அவர் அப்படி செய்ததால் நமக்கு விலைமிதிக்க முடியாத நித்திய ஜீவன் கிடைத்து உள்ளது. இந்த அவருடைய அவருடைய இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கிடைத்துள்ளது. நாம் அவரை இன்றிலிருந்து பின்பற்றுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன்.
ஆமென். I pray in his holy name, even Jesus Christ. Amen.
Shortly before President Heber J. Grant,
ஜீவன் விருட்சத்தின் தரிசனம் முடிவு பிறந்தியும் நிலைத்திருப்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த ஊமை. தலைவர் ஹீபர் ஜே கிராண்ட் மறிப்பதற்கு சிறிது காலத்திற்கு முன் பிரதான தலைமையின் சகோதரர்களில் ஒருவர் அவர் வீட்டிற்கு போயிருந்தது. சகோதரர்களில் ஒருவர் வந்து வீட்டுக்கு போயிருந்தார். போவதற்கு முன், தேவனே என்னுடைய சாட்சியை, நான் இழந்து போவதற்கும் முடிவு பிறந்தி விசுவாசத்தை நிலைத்திருக்கவும் என்னை ஆசீர்வாதியும் என்று தலைவர் கிராண்ட் ஜெபித்தார். ஏறக்குறைய 27 ஆண்டுகள் சபையின் தலைவராக இருந்த பின்பு இதுவே அவருடைய ஊக்கமான ஜெபமாய் இருந்தது. சாத்தானின் செல்வாக்கிலிருந்து யாருமே எந்த வயதிலும் பாதுகாப்பிருக்க முடியாது என்பதற்கு அவரது எடுத்துக்காட்டு ஒரு சக்தி வாய்ந்த நினைவு கூறுதலாக இருக்கிறது. கவனத்தை திருப்பவும் தந்திரமும் சாத்தானின் மிக சக்தி வாய்ந்த வருவிகள். முடிவு பருந்தியம் நிலைப்பதற்கான உண்மையான சீசுவத்தின் முத்திரையிலிருந்து சித்திய ஜீவனுக்கு அத்தியாசமாய் இருந்தது. ஆனால் நமது வழியில் சோதனைகளும் சவால்களும் வரும்போது அங்கேயே இருக்கும்படி நம் வாழ்க்கையமாக அடிக்கடி சொல்லுகிறோம். முடிவு பருந்தியம் நிலைத்திருப்பது நித்திய ஜீவனுக்கு அத்தியாசமானால் நாம் ஏன் உண்மையானவர்களாக இருக்க போராட வேண்டும்? போட்டியான முன்னுரிமைகளிலிருந்து நாம் சிக்கிக் கொள்ளும் போது நாம் போராடுகிறோம். சாதாரண கீழ்ப்படிதலும் குறைந்த பொறுப்பும் விசுவாசத்தையும் பலவீனப்படுத்தவும் முடிவு பருந்தியம் நிலைப்பதற்கு இரட்சகருக்கும் நமது உடன்படிக்கைகளுக்கு முழு பொறுப்பெடுப்பது அவசியமாக இருக்கிறது. லீஹேயின் ஜீவ விருட்சத்தின் தரிசன முடிவு பருந்தியம் நிலைத்திருப்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த ஓமை. லேகையின் சொப்பனத்தை தயவு செய்து ஜபத்துடன் படித்து தியானியுங்கள். பின்னர் அதை உங்களோட ஒப்பிடுங்கள். அதை நீங்கள் செய்யும் போது முடிவு பிரந்தியம் நிலைத்திருக்க நமக்கு உதவுகிற 3 கொள்கைகள் கவனமாக கருத்தில் கொள்ளவும். ஜபம் செய்ய மறவாதீர்கள். ஒரு இருண்ட மரந்தாரமான பாழ்நிலத்தில் லீஹை தனியாக இருந்ததுடன் நாம் ஆரம்பிக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் இருளையும் தனிமையையும் அனுபவிக்கிறோம். வாழ்க்கை இருளாகவும் மந்தாரமாகவும் போது ஜபிக்க மறவாதீர்கள். தலைவர் ஹீபர் ஜே கிராண்டின் எடுத்துக்காட்டை பின்பற்றுங்கள். முடிவு பருந்தியும் நிலைத்திருக்க பலத்திற்காக ஜபியுங்கள். இன்னமும் நான் அதிகமாக என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் என பரலோக பிதாவிடம் கேளுங்கள். கிறிஸ்து அண்டையில் அவரது வந்து அவரில் பரிபூர்ணம் அடையுங்கள். லீஹேயின் சொப்பனத்தில் ஜீவ விருட்சம் முக்கிய மையம். எல்லாமே ஜீவ விருட்சத்தை நோக்கி இருக்கிறது. தேவனின் அன்பின் தெளிவான வெளிப்படுத்தலான கிறிஸ்துவ விருட்சம் பிரதிபலிக்கிறது. கனி அவருடைய அளவிட முடியாத பாவ நிவர்த்தியாய் இருந்தது. தேவனின் அன்பின் பெரிய நிரூபணமாய் இருக்கிறது. நமக்கு அன்பர்களுடைய நித்திய ஜீவன் இனிமையானதும் எந்த பிற காரியங்களையும் விட அதிக விருப்பம் உள்ளவர்களாகவும் இருக்கிறது. இந்த வரத்தை உணர்ந்து கொள்ள நாம் கிறிஸ்துவனிடத்தில் வந்து அவரில் பூர்ணமட்டிருக்க வேண்டும். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். நிறைவேற்றுதலுடனும் நன்மை செய்வதுடனும் நமது வாழ்க்கையை நாம் நிரம்ப முடியும். ஆனால் முடிவில் கிறிஸ்துவை பின்பற்றுவதும் அவைகளை உண்மை உள்ளவர்களாக கை கொள்ளவும் நாம் பரிசுத்த உடன்படிக்கையில் பிரவேசிக்கப்பட்டால் நாம் முழுவதுமாக முற்றிலுவதாகவும் நமது நோக்கத்தை தவறவிடுவோம். விசுவாசத்துடன் முன்னேறி செல்லுங்கள். ஜீவ விருட்சத்திற்கும் கிறிஸ்துவத்திற்கும் வழி நடத்துகிற ஒரு பாதையில் இருக்கிறது. ஒரு நெருக்கமாகவும் குறுகலாகவும் கண்டிப்பாகவும் மிகச் சரியாகவுமாய் இருக்கிறது. தேவனுடைய கட்டளைகள் கண்டிப்பானது, ஆனால் தடுப்பதில்லை. அவைகள் ஆவிக்குரிய மற்றும் சரீர பிரதானத்திலிருந்து நம்மை பாதுகாத்து காணாமற் போவதிலிருந்து நம்மை தடுக்கிறது. கீழ்ப்படிதல் கிறிஸ்துவத்தில் விசுவாசத்தை வளர்க்கிறது. விசுவாசம் செயலின் ஒரு கொள்கையாகவும் வல்மையாகவுமாய் இருக்கிறது. இரட்சகரின் எடுத்துக்காட்டை சீராக பின்பற்றுவதில் ஆவிக்குரிய வல்லமையையும் தகுதியையும் விளைவிக்கிறது. பாவ நிவர்த்தியின் வல்லமையை வளப்படுத்தாமல் இயலும்படி செய்யாவிட்டால் பாதையில் தங்கியிருக்கவும் நிலைத்திருக்கவும் முடியாது போகும். கிறிஸ்துவத்தில் திட நம்பிக்கையாய் முன்னேறி செல்லுங்கள். ஆவிக்குரிய ஜீவத்திற்கு மார்மன் புத்தகம் திறவுகோல். வாழ்க்கையின் பயணம் சவால்கள் நிறைந்தது. கவனம் சிதறிகப்பட்டு பாதையிலிருந்து விலகி அலைந்து காணாமற் போவதற்கு எளிது. நமது நித்திய முன்னேற்றத்தில் உபத்திரம் ஒரு தவிர்க்க முடியாத அத்தியாசமான பகுதி. உபத்திரம் வருகிற போது உங்களுக்கு தெரிந்த எல்லாவற்றையும் நீங்கள் முற்றிலும் புரிந்து கொள்ளாத ஒன்று அழிக்க விடாதிருங்கள். பொறுமையாயிருங்கள். சத்தியத்தை பற்றி கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளுவதல் வரும். உங்கள் கண்களை குருடாக்கி நமது இருதயங்களை கடினமாக்கிற இருளின் முகப்புடத்தை போல சோதனையாய் இருக்கின்றன. தேவனின் வார்த்தையை நாம் தொடர்ந்து இறுக்கமாக பிடித்து அதன்படி வாழாதவரை ஆவிக்குரிய மனதிற்கு பதிலாக நாம் ஆவிக்குரிய குருடர்களாகுவோம். ஒவ்வொரு நாளும் மார்மன் புத்தகத்தை ஜீவிக்கிற தீர்க்க தரிசிகளை வார்த்தைகளை தேடுகளும். ஆவியில் ஜீவித்திருப்பதற்கும் தந்திரத்தை தவிர்ப்பதற்கும் அத்திறவுகோல். அது இல்லாமல் நாம் ஆவியால் காணாமற் போவிடுவோம். கவனம் சிதறாமலும் ஏமாற்றப்படாமலும் இருங்கள். கவனம் செலுத்துவதல் என்பது செல்வி கொடுத்தல். கிறிஸ்துவில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு செவி கொடுத்தல் அவரை காண முடிய உங்களுக்கு உதவாது. அறிந்து கொள்வதற்காக விசாலமான கட்டிடங்களை தேடுதல் சத்தியத்திற்கு உங்களை நடத்தாது. அங்கே அதை கண்டுபிடிக்க முடியாது. இரட்சகரிடம் மட்டுமே நித்திய ஜீவனின் வார்த்தைகளாய் இருக்கின்றன. மற்ற எல்லாமே வெறும் வார்த்தைகளே. பெரிய விசாலமான கட்டிடம் உலகத்தின் வீணான கற்பனைகளையும் கர்வத்தையும் வேறு வார்த்தைகளில் கவனச்சிதறுகளையும் ஏமாற்றுதலையும் அடையாளமாய் இருக்கிறது. அது எல்லாமே இருக்கிறதாக தோன்றுகிற நன்றாக ஆடை அணிந்திருக்கிற மக்களால் நிறைந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் இரட்சகரையும் அவரை பின்பற்றுபவர்களையும் கேலி செய்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவிருக்கிறார்கள். பிரசித்தமான உலகத்தில் அவர்கள் சரியாயிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆவிக்குரியதில் காணாமற் போனார்கள். மரத்தின் அருகில் தாங்குங்கள். லீகையின் செய்தி மரத்தின் அருகில் தங்குவதே. கர்த்தரிடத்தில் நாம் மனம் திரும்பினால் நாம் தங்கியிருக்கிறோம். இதோ அவருடைய இருதயத்தை அவர் மாற்றப் போனார். அவர்களை கனந்தித்திரையிலிருந்து எழுப்பினார். அவர்களும் தேவனுக்கென்று விழித்தெழுந்தார்கள் என ஆல்மா போதித்தான். நம்முடைய இருதயங்களை தேவனிடம் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவி நமது தன்மைகளை மாற்றி நாம் கர்த்தரிடத்தில் ஆழமாக மனமாறி ஆவிக்குரியதில் திரும்புவோம். மத மாறுபாடு மனமாற்றத்தின் எதிர்மறை. முன்பிருந்த தற்போர் தெரிக்கிற அனைத்து ஊழியக்காரர்களும் உப்பர்களே, சகோதரிகளே, பின்னர் முற்றிலும் உலகத்தின் வழிகளுக்கு திரும்பி ஒரு ஆழமான ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள விழாமல் மதிப்பெண்ணில் பண்ணில்லாத கண்ணொளி விளையாட்டுதலில் அர்த்தமற்ற குறிகளை எடுத்து முடிவில்லாத மணி நேரங்களை செலவழித்து சாதாரணமாக உங்கள் ஊழியத்திலிருந்து நீங்கள் திரும்ப முடியாது. அல்லது வலைத்தள ஆபாச படங்களை ஈடுபட்டு பயங்கர ஆவிக்குரிய விளைவுகளை எல்லாம் நற்குணத்தையும் கற்புடைமையும் புறக்கணிக்க முடியாது. ஆவியை நீங்கள் இழந்தால் நீங்கள் காணாமல் போவீர்கள். கவனம் சிதறடிக்கப்பட்டு ஏமாறாதீர்கள். அர்த்தமுள்ள தனிப்பட்ட ஜெபத்தாலும் சிறத்தையான தேவ படிப்பாலும் தனிப்பட்ட கீழ்ப்படிதலாலும் சுயநலமற்ற சேவையாலும் உண்மையான சீஷத்துவம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு தொடர்ந்து விழித்திருக்க வைத்திருக்கிறது. ஏராளமான ஆண்டுகளுக்கு முன் சகோதரி பியர்சனும் நானும் வாஷிங்டன் டாகோமா ஊழியத்திற்கு தலைமை தாங்க அழைக்கப்பட்டோம். அந்த அழைப்பு முற்றிலும் எதிர்பாராததாக இருந்தது. நான் வேலை செய்து கொண்டிருந்த நிறுவனத்தின் தலைவரையும் நிர்வாக இயக்குநரையும் சிறிது நடுக்கத்துடன் நான் சந்தித்து என்னுடைய ஊழிய அழைப்பு பற்றி தெரிவித்தேன். நிறுவனத்தை விட்டு போவதன் எனது தீர்மானத்தால் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். இந்த தீர்மானத்தை நீங்கள் எப்போது எடுத்தீர்கள்? முன்னமே ஏன் நீங்கள் இந்த தீர்மானத்தை பற்றியிடம் எங்களிடம் பேசவில்லை என அவர்கள் கேட்டார்கள். ஒரு தெளிவின் நேரத்தில் ஒரு மகத்துவமான பதில் என் மனதிற்கு வந்தது. நான் 19 வயது சிறுவனாயிருந்த போது இரட்சகரை பின்பற்ற ஆலயத்தில் தேவனோடு நான் பரிசுத்த உடன்படிக்கை செய்த போது இந்த தீர்மானத்தை நான் எடுத்தேன். என்னுடைய முழு வாழ்க்கையையும் அந்த உடன்படுக்கைகளின் மேல் நான் கட்டி இப்போது முழுவதுமாக அவைகளை கை கொள்ள என்ன மூலமாய் இருக்கிறேன் என நான் சொன்னேன். ஒரு முறை தேவனோடு உடன்படுக்கைக்குள் நாம் பிரவேசிக்கும் போது திரும்பி போவதே இல்லை. சமரசம் செய்வதில் விட்டுவிடுதல், சத்தியத்தை இழுத்தல், மாற்று வழி இல்லை. தேவராஜ்யத்தில் மேன்மைப்படுதலுக்கு ஒரு தரத்தின் மதிப்பிற்கு அதற்கு வீரமுள்ள சீஷத்துவம் தேவையாய் இருக்கிறது. இருக்கிறது. அங்கு சுமாரான அல்லது சுய திருப்தி அடையும் சீஷர்களுக்கோ இடமில்லை. சுமாரான என்பது எதிரியின் மதிப்பு சுமாரான பொறுப்பெடுத்தல் முடிவு பெறும் நிலையிலிருந்து உங்களை தடுக்கும். நீங்கள் போராடி கொண்டிருந்தால் குழப்பமடைந்து அல்லது ஆவிக்குரிய எதையும் காணாமற் போனால் உங்களை பாதைக்கு திரும்பி போக வைக்கும் எனக்கு தெரிந்த ஒரு காரியத்தை செய்யும்படி நான் உங்களை வலியுறுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபத்துடன் மார்மன் புத்தகத்தை படித்து அதன் போதனைகளின்படி வாழ வேண்டும். ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றி கிறிஸ்துவை பின்பற்ற உங்களை தீர்மானத்தை உங்களை பலப்படுத்துகிற மார்மன் புத்தகத்தில் உள்ள வல்லமையை நான் சாட்சியளிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்கள் இருதயத்தை மாற்றும். உண்மையாக இருக்கிற காரியங்களை பார்க்க உங்களுக்காக உதவும். அடுத்து நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு காட்டுவார். இது நீஃபை உங்களுக்கு வாக்களித்தார். நான் அவர்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை செவி கொடுத்து அவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிறவர்கள் ஒரு காலம் அழிவதில்லை என்றும் அவர்களை அழிவுக்குள் நடத்தி சென்று குருடாக்க சோதனைகளும் பொல்லாங்கலையையும் அக்கிறிஸ்தியர்களுக்கும் அவர்களை மேற்கொள்ள முடியாது என்றேன். ஆகையால் கர்த்தரின் வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்க வேண்டும். அவர்கள் சகல காரியங்களிலும் எப்பொழுதும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள நினைவு கூறும் புத்தி சொன்னேன். சகோதர சகோதரிகளே, முடிவு பரிதியும் நிலைத்திருப்பது சீஷுவத்தின் பெரிய பரீட்சை. நமது அன்றாட சீஷுத்துவம் நமது நித்திய இலக்கை தீர்மானிக்கவும் தேவனுக்குள் விழித்திருங்கள். சத்தியத்தை சார்ந்திருங்கள். உங்களின் பரிசுத்த ஆலய உடன்படிக்கை கை கொள்ளுங்கள். மனத்திற்குள் தங்கியிருங்கள். உயிர்த்தெழுந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவை நான் சாட்சியளிக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார் என நான் அறிவேன். அவருடைய மகத்துவமான எடுத்துக்காட்டை பின்பற்றுவதில் முடிவு பிறந்தியும் உண்மையானதாகவும் விசுவாசம் உள்ளதானவும் நான் இருப்பேன் என்பது என்னுடைய மிகுந்த விருப்பம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென்.
ஜூன் 1830 தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்படுத்துதல் நமது பரலோக பிதாவின் அறிவிக்கப்பட்ட எண்ணத்தை பற்றி நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இதோ மனுஷனின் அழியாமையையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வர இது என்னுடைய கிரியையும் என்னுடைய மகிமையுமாயிருக்கிறது. அந்த உரையின்படி மகிழ்ச்சியின் ஒரு பரிபூர்ணத்தை பெறுவதற்கான வாய்ப்பை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பது பிதாவின் விருப்பமாயிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நமது பரலோக பிதா சந்தோஷத்தின் ஒரு திட்டமான நாம் அவரோடு வாழ நாம் திரும்பி போகும்படியாக ஒரு விசேஷித்த திட்டத்தை உருவாக்கினார் என்பதை பிற்கால வெளிப்படுத்தல் வெளிப்படுத்துகிறது. இந்த சந்தோஷத்தின் திட்டத்தை புரிந்து கொள்ளுதல் ஒரு நித்திய பார்வையை நமக்கு கொடுத்து கட்டளைகளுக்கு, நியமங்களுக்கு, உடன்படிக்கைகளுக்கு மற்றும் சோதனைகளுக்கு, உபத்திரவங்களுக்கு உண்மையாக மதிப்பளிக்க நமக்கு உதவுகிறது. ஒரு முக்கிய கொள்கை ஆல்மாவிடமிருந்து வருகிறது. ஆகவே தேவன் அவர்களுக்கு மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்திய பின்பு அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார். போதனையின் வழியில் தொடர்ச்சியை கவனிப்பது வியப்பாயிருக்கிறது. நமது பரலோக பிதா முதலில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மீட்பின் திட்டத்தை போதித்தார். பின்னர் அவர்களுக்கு அவர் கட்டளைகளை கொடுத்தார். இது ஒரு மகா சத்தியம். திட்டத்தை புரிந்து கொள்ளுதல் கட்டளைகளை கை கொள்ளவும் சிறந்த தீர்மானங்களை எடுக்கவும் சரியான நோக்கத்தை கொண்டிருக்கவும் மக்களுக்கு தகவும். சபையில் நான் சேவை செய்து கொண்டிருந்த போது அரசியல், சமூக அல்லது பொருளாதார குழப்பத்தில் இருந்த வெவ்வேறு தேசங்களில் இருந்து அங்கத்தினர்களின் அப்பணிப்பையும் நேர்மையையும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த நேர்மையான அங்கத்தினர்களிடம் நான் கண்ட ஒரு பொதுவான காரியம் அவர்களுடைய நித்திய பார்வையே. தேவனின் திட்டத்தில் நமது இடத்தை புரிந்து கொள்ளவும் அவைகள் மூலமாக கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளவும் முன்னேறவும் தீர்மானங்களை எடுக்கவும் நமது தெய்வீக தகுதியில் நமது வாழ்க்கையை மையப்படுத்தவும் சுவிசேஷத்தின் நித்திய பார்வை நம்மை நடத்துகிறது. ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து காரியங்களை நாம் பார்க்கும்போது பார்வை என்பது அவைகளை நாம் பார்க்கும் வழி. அது நம்மை அவைகளின் உண்மையான மதிப்பை பாராட்ட வைக்கிறது. அனுபவங்களின்படியும் நாம் கடந்து போகிற சூழ்நிலையின்படியும் நம்முடைய பார்வை மாறலாம். இது ஒரு காட்டில் ஒரு மரம் நம் முன் இருப்பதை போலாகும். நாம் ஒரு அடி பின்னால் போகாதவரை ஒரு காடு உண்மையில் எப்படி இருக்கிறது என்பதை நம்மால் பாராட்ட முடியாது. கொலம்பியாவின் லெட்டிசியாவில் உள்ள அமேசான் காட்டிற்கு ஒரு முறை நான் சென்றிருந்தேன். ஆனால் அதன் மேலாக நான் பறந்து அதன் தோற்றத்தை பார்க்கும் வரை அதன் அளவை என்னால் பாராட்ட முடியவில்லை. நமது பிள்ளைகள் சிறுவர்களாய் இருக்கும்போது நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்று அழைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பிள்ளைகளுக்கான தொலைக்காட்சியில் அவர்கள் வழக்கமாக பார்ப்பார்கள். சிலவற்றில் திரை மிக நெருக்கமாக விரிவடைந்து அது மெதுவாக விரிவடையும் போது அது என்னவென்று பிள்ளைகள் கற்பனை செய்ய வேண்டும். முழு உருவமும் ஒருமுறை தெரியும் போது அது ஒரு பூனையா, ஒரு செடியா, ஒரு கனியா என உங்களால் எளிதாக கூற முடியும். ஒருமுறை அந்த நிகழ்ச்சியை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றை மிக நெருக்கமாக காண்பித்த போது அவர்களுக்கு அது அருவறுப்பாய் இருந்தது, வெறுப்பாயும் இருந்தது. ஆனால் அது விரிவடைந்த போது அது ருசியான பீஸா என்பதை அவர்கள் கண்டுபிடித்தது எனக்கு நினைவிருக்கிறது. பின்னர் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், அப்பா அதை போன்ற ஒன்றை எங்களுக்கு வாங்கி தாருங்கள். அது என்னவென்று அவர்கள் புரிந்து கொண்ட போது முதலில் ரசிக்கத்தக்கதாக இல்லாதது ஒன்று மிகவும் விருப்பத்தக்கதாக முடிவடைந்தது. மற்றொரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எங்கள் வீட்டில் எங்களுடைய பிள்ளைகள் குறுக்கு புதிரை செய்ய விரும்பினார்கள். எங்கள் அனைவருக்கும் ஒரு புதிரையாவது செய்ய வாய்ப்பு இருந்திருக்கும். சில புதிர்கள் அநேக சிறிய துண்டுகளை கொண்டிருந்தன. எங்கள் பிள்ளைகளில் ஒருவன், அவனுடைய அடையாளத்தை மறைப்பதற்காக அவனுடைய பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை, தனிப்பட்ட துண்டுகளில் கவனம் செலுத்தி அது அங்குதான் இருக்க வேண்டும் என அவன் நினைத்த இடத்தில் அது பொருந்தாததால் அவன் மிக கோபமடைந்து அது அவனுக்கு பிடிக்காது போய் அவற்றை தூக்கி எறிய விரும்பினான். இறுதியாக ஒரு துண்டு எங்கே பொருந்தும் என அவனுக்கு முதலில் தெரியாமல் இருந்தாலும் படத்தில் ஒவ்வொரு சிறிய துண்டுக்கும் அதனிடம் இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்ட போது புதிரை செய்ய அவன் கற்றுக்கொண்டான். கர்த்தரின் திட்டத்தை தியானிப்பதில் இது ஒரு வழி. அதன் ஒவ்வொரு பாகங்களையும் பற்றியும் தனித்தனியாக நாம் கவலை கொள்ள தேவையில்லை. ஆனால் அதன் இறுதியான உருவத்தை மனதில் கொண்டு முழு படத்தையும் மனதில் கொண்டு வர முயற்சிக்கலாம். திட்டத்தில் அது பொருந்தும்படியாக ஒவ்வொரு துண்டும் எங்கிருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அறிகிறார். சந்தோஷத்தின் மகா திட்டத்தின் பின்னணியில் கட்டளைகள் எல்லாம் நித்திய முக்கியத்துவமானவை. அந்நித்தியத்தின் பார்வையிலிருந்து நித்திய தீர்மானங்களை நாம் செய்வதில்லை என்பது மிக முக்கியமானது. நித்தியத்திற்கும் பாதிக்கிற தீர்மானங்களுக்காக சுவிசேஷ பார்வையை கொண்டிருத்தல் அத்தியாவசியமானது. மிக பெரியதும் இறுதியானமான நம்பிக்கையில் நாம் உறுதியாய் இருந்தாலும் கூட நம்முடைய திட்டமிடப்பட்ட திட்டங்கள் மற்றொரு காரியம். நடைபெறுகிற அல்லது நடைபெறாத காரியங்களான ஒரு சம்பள உயர்வு, ஒரு விசேஷித்த சந்திப்பு, ஒரு தேர்தல் வெற்றி அல்லது ஒரு பெரிய வீடு போன்றவற்றில் நாம் நம்பிக்கை வைத்திருப்போம். இத்தகைய நெருக்கமான நம்பிக்கைகளின் உடைதலுக்கு மத்தியில் பிதாவின் திட்டத்தில் விசுவாசம் நமக்கு நிலைத்திருத்தலை கொடுக்கிறது என மூப்பர் நீல் ஏ மேக்ஸ்வெல் போதித்தார்.
A causas buenas, aunque por el momento no vislumbremos el éxito.
நித்திய பார்வை இல்லாதிருந்து அல்லது அதை இழந்து போவது நமது தனிப்பட்ட தரமாக ஒரு பூமிக்குரிய பார்வையை கொண்டிருக்கவும் தேவனின் சித்தத்தோடு இசைவில்லாதிருக்கிற தீர்மானங்களை எடுக்கவும் நம்மை நடத்தலாம். நெப்பி எடுத்த நிலையையும் லாமான் லாமுவேலின் நிலையையும் மார்மன் புத்தகம் குறிப்பிடுகிறது. ஏராளமான உபத்திரவங்களின், அதிக கஷ்டங்களின் பாடுகள் அனைத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள். ஆயினும் அவைகளுக்கு நேரான அவர்களின் நிலை மிக வித்தியாசமாயிருந்தன. நாங்கள் வனாந்தரத்தில் பச்சை மாமிசத்தை பசித்து ஜீவித்த பொழுதும் எங்கள் ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளுக்கு தாய்ப்பாலை நிறைய கொடுத்தும் ஆண்களைப் போல பலமுள்ளவர்களாகவும் இருக்குமளவாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் தங்கள் பயணத்தை முறுமுறுப்பில்லாமல் சகித்து தொடங்கினார்கள் என நெஃபி சொன்னான். மற்றொரு வகையில் லாமானும் லாமுவேலும் கசப்பாய் புகார் செய்தனர். இவ்வாறாக மூத்தவர்களாயிருந்த லாமானும் லாமுவேலும் தங்கள் தகப்பனுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். மேலும் அவர்கள் சிருஷ்டித்த தேவனுடைய நடவடிக்கைகளை அறியாத நிமித்தம் அவர்கள் முறுமுறுத்தார்கள். அறியாதிருத்தல் அல்லது தேவனின் செயல்களை மதியாதிருத்தல் நித்திய பார்வையை இழப்பதன் ஒரு வழி. முறுமுறுத்தல் அறிகுறிகளில் ஒன்று. நெப்பியுடன் அநேக அற்புதங்களை லாமானும் லாமுவேலும் பார்த்திருந்தாலும் கூட அவர்கள் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், இத்தனை வருஷ காலமும் நாம் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தோம். நம் ஸ்திரீகள் நிறை கர்ப்பிணிகளாய் பாடுபட்டார்கள். அவர்கள் வனாந்தரத்தில் பிள்ளைகளை பெற்று மரணத்தை தவிர சகல காரியங்களிலும் துன்பம் அனுபவித்தார்கள். அவர்கள் இந்த உபத்திரவங்களை அனுபவிப்பதை காட்டிலும் எருசலேமை விட்டு வருவதற்கு முன்னமே மரித்து போயிருப்பார்களானால் அது அவர்களுக்கு நலமாயிருக்கும். இதோ இந்த அநேக வருஷ காலம் நாங்கள் வனாந்தரத்தில் பாடனுபவித்தோம். இந்த காலத்தில் நாங்கள் எங்கள் சுதந்திர தேசத்தை எங்களுக்குரிய வைத்து அனுபவித்தோம். ஆம், நாங்கள் மகிழ்ச்சியாய் இருந்திருப்போம். பின்வருவற்றை தலைவர் கிம்பல் எழுதினார். அந்நித்தியத்தில் முழு வாழ்வை நாம் பார்த்தால் பின்னர் தேவனையும் துக்கமும் தோல்வியும் குறைந்த வாழ்வும் பரிதாபமாயிருக்கும். ஆனால் வாழ்க்கையை அந்நித்தியத்திற்கு முந்தைய கடந்த காலத்திற்குள் விரிவாக்கி நித்திய மரணத்திற்கு பின்னால் உள்ள வருங்காலத்திற்குள் பார்த்தால் பின்னர் நடப்பவை எல்லாம் சரியான பார்வையில் வைக்கப்படும். எல்லாவற்றையும் சரியான பார்வையில் பார்ப்பதை விவரிக்க சிற்பி மைக்கேலாஞ்சலோவை பற்றிய ஒரு கதையை மூப்பர் டேவிட் பி ஹைட் கூறினார்.
Para ilustrar la importancia de verlo todo desde la debida perspectiva.
பளிங்கு கல் ஒன்றை சிற்பி செதுக்கிக் கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் ஒவ்வொரு நாளும் அங்கு வந்து தந்திரமாக கவனித்துக் கொண்டிருந்தான். அந்த கல்லில் இருந்த டேவிடின் உருவம் வந்து தோன்றிய போது உலகம் முழுவதும் வியப்புற முடிவடைந்த போதும் மைக்கேலாஞ்சலோவை பார்த்து சிறுவன் கேட்டான், அவன் அங்கிருக்கிறான் என உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பளிங்கு கல்லில் சிற்பி பார்த்த பார்வையிலிருந்து அவன் வேலை செய்து கொண்டிருந்ததை கவனித்துக் கொண்டிருந்த சிறுவனின் பார்வை வித்தியாசமாயிருந்தது. கல்லில் மூடப்பட்டிருந்த சாத்தியத்தின் காட்சியை ஒரு கலை வேலையாக உருவாக்க அவனை அனுமதித்தது. நம் ஒவ்வொருவரிடமும் எதை நிறைவேற்ற அவர் விரும்புகிறார் என கர்த்தர் அறிகிறார். நமது வாழ்க்கையில் நாம் அடைய எந்த வகையான புதுப்பித்தலை அவர் விரும்புகிறார் என அவர் அறிவார். அவருக்கு ஆலோசனை அளிக்க நமக்கு உரிமை இல்லை. அவருடைய நினைவுகள் நம் நினைவுகளை விட உயர்ந்தது. நமது நித்திய சந்தோஷத்திற்காக ஒரு திட்டத்தை ஆயத்தம் செய்திருக்கிற ஒரு அன்பான நீதியான இரக்கமுள்ள பிதா நமக்கு இருக்கிறார் என நான் சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரனாகவும் உலகத்தின் இரட்சகராகவும் இருக்கிறார் என நான் சாட்சி அளிக்கிறேன். தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் தேவனின் தீர்க்கதரிசி என நான் அறிவேன். இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கூறுகிறேன். ஆமேன்.
Brüder und Schwestern, auf ein Signal des Dirigenten. Oh, sorry, President Monson. I switched.
Nicke. தலைவர் மான்சன் அவர்களே, நான் என்னுடைய ஜெர்மானிய மொழியில் பேச ஆரம்பித்து விட்டேன். பாடற்குழுவும் சபையினரும் இப்போது கம் த ஓ த கிங் ஆஃப் கிங்ஸ், வருக அரசரின் அரசனை பாடுவர். பாடலுக்கு பின் பன்னிர் அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் நீல் எல் ஆண்டர்சன் பேச நாம் கேட்போம். அவருக்கு பின் எல்டர் ஜார்ஜ் எஃப் ஷெஃபலோஸ் 70 பேசுவார். அவர் பேசிய பின் அவருடைய குறிப்புகளுக்கு பின் பாடல்கள் டெல் மீ த ஸ்டோரிஸ் ஆஃப் ஜீசஸ் பாடுவர்.
As we were singing, I was deeply moved with the thought at this very moment, hundreds of thousands, perhaps millions, of believing saints in more than 150 countries.
இரண்டு நாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் 90 மொழிகளில் இந்த மாநாட்டுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் உலகத்தில் முழுவதும் உள்ள ஒரு பெரிய விசுவாசிகளின் குடும்பத்தின் ஒரு அங்கமாக நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள், அவருடைய நாமத்தை நம்மீது நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரத்திலும் திருவரத்தில் நாம் பங்கேற்கும் போது அவரை நாம் நினைவு கூறுவோம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவதுமாக நாம் ஆணையிடுகிறோம். நாம் பரிபூரணத்திலிருந்து அதிக தூரத்தில் இருக்கிறோம், ஆனால் நமது விசுவாசத்தில் நாம் கவனக்குறைவாயில்லை. அவரில் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் அவரை தொழுது கொள்ளுகிறோம். நாம் அவரை பின்பற்றுகிறோம். நாம் அவரை நேசிக்கிறோம். உலகம் முழுவதிலும் நமக்குத்தான் பெரிய வேலை இருக்கிறது.
His cause is the greatest cause in all the world.
கர்த்தரின் இரண்டாம் வருகைக்கு முந்தைய காலத்தில் காலம் காலமாக விசுவாசிகள் நீண்ட காலம் எதிர்பார்க்கிற நாட்களில் நாம் வாழ்கிறோம். யுத்தங்களை பற்றிய வதந்திகளின் காலத்தில், இயற்கை அழிவின் காலத்தில், குழப்பத்திலும் கிளர்ச்சியிலும் உலகம் தடுமாறி கொண்டிருக்கும் போதும் உள்ள காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் நாம் மறுஸ்தாபத்தின் காலத்தில் உலகம் முழுவதும் சுவிசேஷம் எடுத்து போகும் போது அவர் ஒரு பரிசுத்த ஜனத்தை எழுப்புவேன் என நீதியினாலும் தேவ வல்லமையினாலும் ஆயுத தரித்துவான கர்த்தரின் வாக்களித்த போதும் உள்ள காலத்திலும் நாம் வாழ்கிறோம். நமது சந்தோஷத்திலும் திருப்பதிலும் நாம் கலிகூர்ந்து நமது போராட்டங்களையும் நிச்சயம் இல்லாதவைகளையும் துணிவுடன் எதிர்கொள்ள நமக்கு நம்பிக்கையாய் இருக்கிறது. சில கடினமானவைகள் மற்றவைகளை விட கடுமையாய் இருக்கின்றன, ஆனால் எதுவுமே தடுக்க முடியாதவை அல்ல. இப்போது எல்லாமே உங்களுக்கு சரியாக போய்கொண்டிருந்தால் காத்திருங்கள் என மூப்பரியல் மேக்ஸ்வெல் ஒரு சமயம் என்னிடம் சொன்னார். நாம் பயப்பட தேவையில்லை என மீண்டும் மீண்டும் கர்த்தர் நமக்கு உறுதியளித்த போதிலும், நாம் சோதனைகளின் மத்தியில் இருக்கும் போது இந்த உலகத்திற்கும் அப்பால் பார்க்கிற ஒரு தெளிவான பார்வையை கொண்டிருப்பது எப்போதுமே எளிதாயிருப்பதில்லை. நித்திய பார்வையை கை கொள்வது குறித்து ஒரு முக்கியமான பாடத்தை தலைவர் தாமஸ் மான்சன் எனக்கு போதித்தார். 18 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் மான்சனுடன் ஒரு ரயில் வண்டியில் சுவிட்சர்லாந்துக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது அவருடைய அதிகமான பொறுப்புகளை பற்றி அவரிடம் நான் கேட்டேன். அவருடைய பதில் என் விசுவாசத்தை பலப்படுத்தியது. பிரதான தலைமையில் இந்த பணியை முன்னேற்றி செல்ல எங்களால் முடிந்த எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறோம், ஆனால் அது கர்த்தருடைய பணி. அவர் இதை வழி நடத்துவார். அவர் சுக்கானியில் இருக்கிறார். எங்களால் திறக்க முடியாத கதவுகளை அவர் திறந்து எங்களால் நினைத்தது கூட பார்க்க முடியாத அற்புதங்களை செய்கிறதை நாங்கள் கவனித்து வியப்புறுகிறோம் என தலைவர் மான்சன் சொன்னார். சகோதர சகோதரிகளே, பூமியில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபத்தில் கர்த்தரின் அற்புதங்களை பார்ப்பது, நம்புவது, அப்படியே நமது சொந்த வாழ்க்கையிலும் கர்த்தரின் கரம் கீரியை செய்வதை பார்த்து நம்புவதற்கு நமக்கு உதவுகிறது. நான் என் சொந்த கிரியை செய்யக்கூடும் என கர்த்தர் அறிவித்தார். நமது பங்கை செய்ய நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்கிறோம், ஆனால் அவரே சிறந்த கட்டிட வடிவமைப்பாளர். அவருடைய பிதாவின் வழி நடத்துதலின் கீழ் இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டாதனதென்றும் அவரே இல்லை, இல்லாமல் உண்டாகவில்லை. நாம் ஆவிக்குரியதில் விழிப்புள்ளவர்களாகவும் எச்சரிக்கை உள்ளவர்களுமாய் இருக்கும் போது உலகம் முழுவதிலும் அவரது கரத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையிலும் அவரது கரத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டை நான் பகிர்ந்து கொள்கிறேன். 1831 சபையின் 600 அங்கத்தினர்களை மட்டும் வைத்து கர்த்தர் அறிவித்தார், தேவனின் ராஜ்யத்தின் திறவுகோள்கள் மனுஷனுக்கு பூமியில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பூமி முழுவதையும் அது நிரப்பவும் வரை மலையில் இருந்து கையில் இல்லாமல் வெட்டி எடுக்கப்பட்ட கல் உருண்டோடுவதைப் போல சுவிசேஷம் பூமியின் கடையாந்தர்கள் மட்டும் உருண்டு செல்லும். பூமியின் ஜனத்தொகையை ஒப்பிடும் போது சபையில் சில அங்கத்தினர்களையே இருப்பினர்களாக தீர்க்க தரிசி நீப்பை முன்னறிவித்தான். ஆனால் அவர்கள் பூமியின் பரப்பின் மேலில் இல்லாமல் அவருடைய ராஜ்யம் நிலவுவதில் அதிபதிகள் கையின் மூன்று அழகிய உதாரணங்கள் கோயில்கள் என்று நம்ம தீர்க்க தரிசை மான்சன் அறிவித்தார். ஹைட்டி தாய்லாந்தில் ஐவரி கோஸ்டுகளிலிருந்து வரும் என்று யார்தான் கற்பனை செய்திருப்பார்கள்? சில பத்தாண்டு முன்பாக இந்த கோயில்கள் வருவென்று கோயிலுக்காக கருத்திலும் புவியிருந்த சார்ந்த வசதியான இடமில்லை. இது கடவுளின் தீர்க்க தரிசியின் மூலம் ஒரு மாபெரும் வேலைப்பாடு நடக்க வேண்டும் என்று தன்னுடைய வீட்டை புதையாக கருதி தலைமுறை தலைமுறையாக அக்கறை கொள்ளும் பரிசுத்த வான்களின் ஒப்புக்கொள்ளவும் வெளிப்படையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டு ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய மனைவி கேத்தியும் நானும் ஹைட்டிக்கு போயிருந்தோம். 30 ஆண்டுகளுக்கு முன் மூப்பர் தாமஸ் எஸ் மான்சனால் அந்த நாட்டை பிரதிஷ்ட செய்ததை கொண்டாட போர்ட் அண்ட் பிரான்சை தாண்டியிருந்த மலையின் உச்சியிலிருந்து ஹைட்டியின் பரிசுத்த வான்களுடன் நாங்கள் சேர்ந்து கொண்டோம். 2010க்கு முன் அதிர்ச்சிக்குள்ளாகிய பூமி அதிர்ச்சியை நம்மில் யாரும் எப்போதும் மறந்திருக்க முடியாது. உண்மையாய் உள்ள அங்கத்தினர்களாலும் ஏறக்குறைய ஹைட்டியின் நாட்டினரான ஒரு துணைவு உள்ள ஊழிய குழுவினராலும் இந்த தீவு நாடு தொடர்ந்து வளரும் பலப்படுத்தவும் செய்கிறது. கடவுளின் நீதிமான்களின் பரிசுத்த வான்கள் வெள்ளையில் ஆடை அணிந்து பரிசுத்த ஆசாரத்தியின் வங்கை கொண்டு பரித்து நாயங்களை கடவுளின் வீட்டில் காட்சியை படுத்தியுள்ளது என் விசுவாசத்தை உயர்த்தியிருக்கிறது. புத்த மத நாடான தாய்லாந்தின் 1% கிறிஸ்தவர்கள் மற்றொரு எடுத்துக்காட்டு. ஹைட்டியின் போல கர்த்தர் பூமியில் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை பேங்காக்கில் ஒன்று கூட்டினார். ஒரு சில மாதங்களுக்கு முன் சாத்தியற்ற மற்றும் காவ்கைவையால் கொட்டானவை நாங்கள் சந்தித்தோம். சாத்தியத்துக்கும் 17 வயதான போது அவர் சபையில் சேர்ந்து அவருடைய சொந்த நாட்டில் ஊழியம் செய்தார். பின்னர் வேத பயிற்சியில் அவர் காவை சந்தித்து மணிலா ஆலயத்தில் அவர்கள் முத்திரிக்கெடுக்கப்பட்டார்கள். 1993 தூங்கிடப்பட்ட ஒரு வண்டி ஓட்டியின் வாகனம் கைவால் வட்டான தம்பதியரை மோதியது. சாத்தித் மார்பு கீழே மோதியதால் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார். அவர்களுடைய விசுவாசம் ஒருபோதும் அசையவில்லை. சாத்தித் பாங்காக்கில் ஒரு பன்னாட்டு பள்ளிக்கூடத்தில் சிறந்த ஆசிரியராக இருந்தார். தாய்லாந்து பாங்காக் வடக்கு பின்னணியில் அவர் தலைவராக சேவை செய்கிறார். அவருடைய கிரியையில் இருந்தும் நமது சொந்த வாழ்க்கையிலேயும் தேவனையின் அற்புதங்களாய் இருக்கின்றன. 2 தம்பதியினரின் பெயர்கள் இல்லாமல் ஐவரி கோஸ்ட் சபையின் அற்புதத்தை பற்றி கூற முடியாது. பிலிப்பின் மற்றும் ஆனலிஸ் அசராட் மற்றும் லூசியின் அகாதோ அபு ஐரோப்பாவில் இளமையில் திருமணமான தம்பதியராக ஒருவர் ஜெர்மனியில் இருந்து மற்றொருவர் பிரான்சில் இருந்தார்கள். 1980 ஒருவருக்கொருவர் தெரியாதவர்களாக தேவனின் ராஜ்யத்தை கட்டுவதின் நோக்கத்திற்காக தங்களின் சொந்த ஆப்பிரிக்கா நாட்டிற்கு போக பிலிப்பினும் லூசியனும் உணர்ந்தார்கள். ஜெர்மனி நாட்டை சேர்ந்த சகோதரி அசார்ட் அவளுடைய குடும்பத்தை விட்டு போகவும் சகோதரர் அசார்ட் தனது மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலையை விட்டு போகவும் மிக அதிகமான விசுவாசம் தேவையிருக்கிறது. இந்த 2 தம்பதியரும் முதல் முறையாக ஐவரி கோஸ்டில் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒரு ஞாயிறு பள்ளியை ஆரம்பித்தார்கள். அது 30 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போது அங்கே அந்த அழகிய ஆப்பிரிக்க நாட்டில் 8 பிணையங்களுக்கும் 27,000 அங்கத்தினருமாக இருக்கிறார்கள். ஆசர்டை போல சமீபத்தில் ஆக்ராக்கான ஆலயத்தில் ஒரு ஊழியத்தை நிறைவு செய்த அபுவஸ் தம்பதியரும் தொடர்ந்து சிறப்பாக ஊழியம் செய்கிறார்கள். அவருடைய பணியை முன்னேற செய்கிறது தேவனின் கரத்தை நீங்கள் காண முடிகிறதா? ஆசரட் மற்றும் ஆவுவஸ் வாழ்க்கையின் தேவனின் கரத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் தேவனின் கரத்தை நீங்கள் காண முடிகிறதா? சகல காரியங்களிலும் அவரது கரம் இருப்பதை அறிக்கை இடந்தார்களை தவிர தேவனின் மனுஷன் நிந்திக்கே எதையும் செய்ய முடியாது. ஹயட்டிலிருந்து தாயிலிருந்தே அல்லது ஐவரி கோஸ்டோ தேவனின் அற்புதங்கள் சாதாரணமாய் நடக்கவில்லை. அவருடைய கரம் அங்கே இருக்கிறது. ஒவ்வொரு ஜனத்தையும் குறித்து தேவன் கரிசனமாய் இருக்கிறார். ஆம், அவர் தம் ஜனத்தை கணக்கெடுக்கிறார். அவருடைய மனதின் இரக்கம் பூமி முழுவதும் இருக்கிறது. சில சமயங்களில் மற்றவர்களின் வாழ்க்கையில் தேவனின் கரத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் அவருடைய கரத்தை மிக தெளிவாக நான் எவ்வாறு பார்க்க முடியும் என வியப்புறுவீர்கள். குழப்பமான ஒரு நேரத்தில் தீர்க்கதரிசி எலிசாவிடம் கூக்கருளிட்ட வேலைக்காரனை நினைவு கூறுங்கள். ஐயோ, என் ஆண்டவரே, என்ன செய்ய முடிய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றார். எலிசா பதிலளித்தால், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அவன் அவனுக்கு முன்பாக அற்புதத்தை கண்டான். இரட்சகர் சொன்னார், சந்தேகப்படாத இருங்கள், பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரின் கரத்தை பார்க்க விசுவாசத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது இன்னமும் அதிகமாக உங்கள் ஆவிக்குரிய கண்களை அவர் திறந்து நீங்கள் தனிமையில் இல்லை என்பதை மிக தெளிவாக நீங்கள் பார்ப்பீர்கள். இயேசு சொன்னார், உங்கள் பிதாவின் சித்தமே இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் அடைகளான் கருவி தரையில் விழாதே. ஆதலால் பயப்படாத இருங்கள், அநேகம் அடைக்காலன் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமாக இருங்கள். கர்த்தரின் கரத்தை கடந்த காலத்தில் மட்டுமல்ல, நமது காலத்தில் மட்டுமல்ல, ஆனால் வரப்போகிற காலத்திலும் கூட பாருங்கள். நாம் வரப்போகிறவர்களில் விசுவாசத்தில் திடனமாயிருந்திருக்க வேண்டும் என வேதங்கள் போதிக்கிறது. இரட்சகர் ஜெபித்தார், பரமண்டலமாக இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமமும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமண்டலத்திலுள்ள செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோக ராஜ்யம் வரும்படியாக தேவனின் ராஜ்யம் வருவதாக என அவர் அறிவித்தார். ரட்சகர் திரும்பி வருவதால் நாம் எதிர்பார்த்திருக்கும் போது நமது விசுவாசம் வளர்கிறது. அவரது வருகையின் சிந்தனை என் ஆத்மாவை அசைக்கிறது. அது மகத்துவமாயிருக்கிறது. அநித்திய கண்கள் எப்போதும் பார்த்திராத, அனுபவமிராத எதையும் சாத்தியமும் புகழும் பரப்பும் மகத்துவமும் மீறும்.
How will it happen? We do not know. But I testify, it will happen exactly as prophesied. We will kneel in reverence, and the Lord shall utter his voice.
அந்த நாளில் அவர் துணிகளை துற்றப்பட்டு முன்னாலில் கிட்டத்தட்டப்பட வரமாட்டார். ஆனால் அவர் வல்லமையுடனும் மகத்தான மகிமையோடும் வஸ்திரம் தரித்து சகல பரிசுத்த தூதர்களிடம் வானத்தின் மேகங்களில் அவர் தோன்றுவார். பிரதான தூதனுடைய சத்தியத்தையும் தேவ எக்காலத்தையும் நாம் கேட்போம். சூரியனும் சந்திரனும் மாறிப்போக நட்சத்திர தங்களுடைய இடங்களிலிருந்து தள்ளி போகும். நீங்களும் நானும் அல்லது நம்மை பின்பற்றியவர்களும் பூமியின் நான்கு மூலையிலிருந்து பரிசுத்தவான்கள் மறுபறிக்கப்பட்ட அவரை சந்திக்க எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். நீதியில் மரித்துவான்கள் என அவர்களும் கூட வானத்தின் மத்தியிலே அவரது சந்திக்க எடுத்துக் கொள்ளப்படுகிறது.
Every ear shall hear and every knee shall bow and every tongue shall confess that Jesus is the Christ, the Son of God, the Savior and Redeemer of the world.
பின்னர் ஏறக்குறைய கற்பனையை செய்த முடியாத ஒரு அனுபவம் கர்த்தர் சொல்லுகிறார்.
In his glorious resurrection and in our own promised resurrection. May we prepare for his coming.
சகல சமாசங்களும் ஒன்று கூடி என்னை காணும். எது எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் தீர்க்க தரிசியான முத்திரைக்கு போலவே அது நடக்கும். நாம் பயபக்தியில் முழங்காலிட்டும் போது கர்த்தரின் தன் குரல் பேசுவார்.
Thy will be done in earth as it is in heaven. I testify that he lives.
கர்த்தரின் சகருக்கு அவருடைய ஜனங்களுக்கு மத்தியில் நிற்பார். இயேசுவே கிறிஸ்துவாவும் தேவனின் குமாரனையும் உலகத்தின் மீட்பர்கள் ஒவ்வொரு காதும் கேட்டு ஒவ்வொரு முழங்காலும் முடங்கி ஒவ்வொரு நமக்கும் அதுக்கு அந்த நாளில் சந்தேகம் அமைதியாகும். இயேசு கிறிஸ்துவில் நாமத்திலே ஆமென்.
வடக்கு சில்லியில் நான் பிறந்து பட்டணத்தில் பிரசாகம் செய்ய முதன் முதலில் ஊழியக்காரர்கள் வந்தபோது நான் 12 வயது. அவர்கள் திருவிருந்து பரிமாறிக்கொண்டிருந்த போது ஒரு ஊழியக்காரர் எனக்கு அப்பம் கொடுத்தார். நான் அவரை பார்த்து மென்மையாக என்னால் முடியாது என்றேன். ஏன் முடியாது அவர் கேட்டார். நான் சொன்னேன், நான் சபையின் அங்கத்தினர் இல்லை. அந்த ஊழியக்காரர் அதை நாம் முடியவில்லை. அவரது கண்கள் பளிச்சின. இந்த இளைஞன் எல்லா கூட்டத்திலும் இருக்கிறான், அவன் எப்படி சபையின் அங்கத்தினர் இல்லை என அவர் நினைத்ததாக நான் நினைத்தேன். தொடர்ந்து வந்த ஊழியக்காரர்கள் உடனே என்னுடைய வீட்டுக்கு வந்து என் முழு குடும்பத்துக்கு போதிக்க அவர்களால் முடிந்த அனைத்தையும் செய்தார்கள். ஆனால் எனது குடும்பத்தாருக்கு ஆர்வம் இல்லாததால் 6 மாதங்கள் எனது சபை வரையே மட்டுமே தொடர்ந்து முயற்சி செய்ய போதும் மூலம் நம்பிக்கையும் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்தது. இறுதியாக அவர்கள் என்னை இயேசு கிறிஸ்துவின் சபையின் அங்கத்தினார அவர் அழைத்த போது அந்த மாபெரும் தருணமான நான் காத்து கொண்டிருந்த நேரம் வந்தது. நான் சிறுவனாக இருந்ததால் எனக்கு எனது பெற்றோர்கள் சம்மதம் தேவை என ஊழியக்காரர்களுக்கு என்னிடம் விளக்கினார்கள். அவரது அன்பான பதில், மகனே, உனக்கு சட்டப்படியான வயது வரும்போது நீ உனது சொந்த முடிவுகளை எடுக்கலாம் என இருக்கும் என் அன்பையை. அவனது வாழ்க்கை சபையின் சிறந்த செல்வாக்கை மட்டும் பார்த்திருக்கிறேன். பின்பு என்னை பார்த்து சொல்லி என்னை ஆசிரியப்படுத்தியதாவது, மகனே, உனது முடிவுக்கு நீயே பொறுப்பினால் ஞானஸ்தானம் பெற உனக்கு எனது அனுமதி உண்டு. நான் என் அப்பாவை கட்டுப்பிடித்து முத்தம் கொடுத்து அவர் செய்ததற்காக நன்றி சொன்னேன். அடுத்த நாள் நான் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டேன். என் வாழ்க்கையின் அந்த மிக முக்கியமான திருநத்தில் 40வது ஆண்டு நிறைவு கடந்த வாரமாகும். இயேசு கிறிஸ்துவின் சபையின் அங்கத்தினராக நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? தலைவர் ஜோசப் ஃபீல்டிங் ஸ்மித் பின்வரம் தெரிவித்தார். இந்த 2 பொறுப்புகளை நமக்கு இருக்கிறது. முதலாவது நமது சொந்த இரட்சிப்பை நாடுவது. இரண்டாவது நமது சக மனுஷர்களுக்கு நமது கடமை. அப்படியானால் நமக்கு நமது பரலோக பிதா கொடுத்த இவை முக்கிய கடமைகளை நம்முடைய மற்றும் பிறருடைய இரட்சிப்பை நாடுவது. நான் கீழ்ப்படிந்துள்ள பிள்ளைகளுக்கும் நமது பரலோக பிதா கொடுத்த உயர்ந்த மகிமையை அடைவதே இரட்சிப்பின் என புரிந்து கொள்வது. இப்பொருள்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை நாம் எளிதாக ஏற்றுக்கொண்டோம். நமது முன்னுரிமைகளையும் நமது வஞ்சைகளையும் நமது தீர்மானங்களையும் நமது அன்றாட நடத்தைகளும் தெரிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் மேன்மைப்படுதல் நமக்கு எட்டுமிடத்தில்தான் இருக்கிறது என அறிந்து கொண்ட ஒருவரும் அதை பெற தவறாது அழிவு ஏற்படுகிறது. வெற்றிக்கு எதிரானது தோல்வி என்பது போல் இரட்சிப்புக்கு எதிரானது அழிவு. தலைவர்கள் மான்சன் நமக்கு தெரிவித்தது போது மிக உயர்வானது எட்டிப்பிடிக்க தூரத்தில் இருப்பதை அவர்கள் பார்த்த பிறகு நடுநிலையில் இருப்பதில் திருப்பதி அடைந்து மனுஷன் நீண்ட நாள் ஓய்வு இருக்க முடியாது, மேன்மைப்படுப்பதில் சத்தியமானது என நாம் அறிந்திருந்தால் நாம் எப்படி மேன்மைப்படுத்தலாம்? குறைவானதுடன் திருப்தி அடைய முடியும். நமது பரலோக பிதாவுக்கு பொறுப்புடையவர்களாக இருக்க நமது வஞ்சனைகளை நிறைவேற்ற நமக்கு உதவக்கூடிய அவரை போல் நாம் ஆக வேண்டும் என்று அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு பதிலாக நன்கு முக்கிய கொள்கைகளை பகிர்ந்து கொள்ள என அனுமதியுங்கள். நாம் தேவ சித்தத்தை செய்ய வேண்டுமானால் நாம் அவருக்கு பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டுமானால் கற்று புரிந்து ஏற்றுக்கொண்டு நமக்குள் அவரது சித்தனைப்படி வாழ்ந்து நாம் தொடங்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், ஆகவே ஒவ்வொருவனும் தான் கடமைகளை அறிந்து எல்லா கர்த்தருடனும் அவன் நியமிக்கப்பட அளவில் செய்ய அல்லற்றவனாக பிதா நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார், நாம் எதை செய்ய விரும்புகிறார் என புரிந்து கொள்வதை உறுதி செய்யாமல் சரியானதை செய்ய வஞ்சை மட்டும் போதுமானதல்ல. ஆதிசிய தேசத்தில் ஆலிஸ் கதையில் எந்த வழியில் சொல்வது என ஆலிசுக்கு தெரியவில்லை. ஆகவே அவள் சென்சியர் பூனையிடம் கேட்டாள், நான் இங்கிருந்து எந்த வழியை போவது என தயவு செய்து எனக்கு செல்வாயா? பூனை பதிலளிக்கிறது, அது நீ எங்கு செல்ல விரும்புகிறாய் என்பதை மிகவும் பொறுத்தது. ஆலிஸ் செல்கிறாள், நான் அதிகம் கவலைப்படவில்லை. அப்படியானால் எந்த வழியில் போவது என்பது பொருட்டல்ல, பூனை சொல்கிறது. ஏனினும் அதன் கனி ஒருவரை மகிழ்விக்க கடியதாயிருக்கிறது. மரத்திற்கு வழிநடத்துகிற வாதத்தை நாம் அறிவோம். ஜீவனுக்கு போகிற வாசல் இருக்குமாயிருக்கிறது. அவ்வழியில் பிரயாணம் செய்வதற்கு முயற்சி தேவை, மற்றும் அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு சிலர். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் அனைத்தும் கிறிஸ்துவின் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிக்கும் என நம்பி நமக்கு போதித்தார். இரண்டாவது, திருமணம் செய்தல். சுவிசேஷத்தின் மறுஸ்தாபித்தம் ஒரு குறிப்பிட்ட கட்டளை, ஒரு அழைப்புக்கு தொடர்புடைய கடமைகள், அல்லது நாம் ஆலயத்தில் செய்கிற உடன்படிக்கைகளை பற்றி நாம் அறிந்திருந்தாலும் அந்த புத்தியத்தின் படி செய்வதும் செய்யாதும் நமது தேர்வு. ஞானஸ்தானம் அல்லது ஆலய நியமங்கள் போன்ற பரிசுத்த உடன்படிக்கைகள் பிரவேசிக்க அவன் அல்லது அவள் தாம் ஒவ்வொருவரும் தேர்வு செய்கின்றோம். சத்தியம் செய்வது ஜனங்களின் பழைய மத வாழ்க்கைகளை சாதாரண பாகம் என்பதால் பழைய நிபரனை சொன்னது என்று நம்மதை கொண்டு என்னும் காலத்தின் ஆம் என்பதுதான். ஒருவரும் அவன் அல்லது அவள் உண்மையா தன்மையை ஒப்புக்கொள்வதில் உறுதி செய்ய ஒருவரின் வார்த்தையை போதாமல் இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாக அந்த ஒருவர் நமது பரலோக பிதா இருக்கும் போது ஒப்புக்கொடுத்தலை மதிப்பதும் உண்மை தன்மையை வெளிப்படும் வார்த்தையின் நேர்மையாயிருக்கிறது. அதன்படி சொல்லுதல். அந்த அறிவு மற்றும் புரிந்து கொள்ளுதுடன் தொடர்புடைய கடமைகளை அறிந்து தீர்மானங்களை செய்து பிறகு நாம் அதன்படி செயல்பட வேண்டும். தன் பிதாவுடன் தன் ஒப்புக்கொடுத்தலை நிறைவேற்றும் உறுதி மிக்க தீர்மானத்தின் வல்லமையான உதாரணம் குணமாக்கப்பட அவரிடம் கொண்டு வரப்பட திமர் ஆகின்ற இரட்சகரின் அனுபவத்திலிருந்து வருகிறது. இயேசு அவர்களுக்கு விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரணம் நோக்கி, மகனே, உனக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். நமது பாவங்களுக்கு மன்னிப்பு பெற இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் தேவையே என நாம் அறிவோம். ஆனால் திமிர்வாதாக்காரன் குமரனாகிய போது அந்த மகத்தன் நிகழ்ச்சிக்கு இன்னும் நடக்கவில்லை. கெதசெமன் நடக்க வேண்டியிருந்தது. எழுந்து நடக்க திறமையுடன் திமிர்வாதக்காரன் இயேசு குணமாக்கியதும் மட்டுமின்றி அவனது பாவத்துக்காக மன்னிப்பும் கொடுத்தார். தான் பிதாவிடம் தான் செய்த ஒப்பு கொடுத்தலில்
நாம் நடக்க
தெரிந்து கொண்ட பாதை குறிக்கிறது வழியில் இயேசு கிறிஸ்துவின் நமது விசுவாசம் தேவைப்படுகிறது. பாதையில் தரித்திருக்கவும் முன்னேறி செல்வோம் நமது சிறந்த முயற்சிகளும் தேவைப்படும். சவால்கள் இருக்கின்றன. நம்மை சுற்றியுள்ள எல்லா சூழ்நிலைகளையும் நாம் புரிந்து கொள்வதனாலும் நாம் மனம் திரும்ப வேண்டும். நான்காவது, பிதாவின் சித்தத்தை முன் வந்து ஏற்றுக்கொள்ளுதல். நமது கடமைகளை அறிவதும் சரியான தீர்மானங்களை எடுப்பதும் அதன்படி நடப்பதும் மட்டும் சிஸ்தவத்துக்கு போதுமானதல்ல. அது நமது நீதியான ஞான வஞ்சகங்களும் அல்லது முன்னுரிமைக்கு பொருந்துவிட்டாலும் சித்தத்தை விரைந்து செய்வோம், தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்வோம், திறமை செய்வோம். அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்காலிட்டு, உம்முக்கு சித்தமானது என்னை குணமாக்க உம்மால் ஆகும் என வேண்டிக் கொண்ட கர்த்தரிடம் வந்த குஷ்டரோகியின் மன நோயால் நான் கவரப்பட்ட உணர்ந்தப்பட்டு இருக்கிறேன். அவனுடைய வஞ்சங்களை நீதியானவர்களாக இருக்கிறது. அடிக்கடி நோக்கி எதையும் கேட்கவில்லை. அவன் கர்த்தரின் சித்தத்தை ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருந்தான். சில ஆண்டுகளுக்கு முன்பு எனது நண்பர்களான அருமையான விசுவாசம் மிக்க தம்பதியர் நீண்ட காலமாக அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த நீண்ட நாட்களாக எங்கிருந்த மகளின் வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டனர். எங்கள் நண்பர்களும் அப்போது அவர்கள் ஒரே குழந்தையான அவர்களது மகளும் புதிதாக வந்த சிறு பையனோடு இருப்பதை ரசித்து கொண்டிருந்த போது அந்த வீடு இன்பத்தில் நிலைந்திருந்தது. எனினும் ஒரு நாள் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடந்தது. 3 வயது ஆண் அச்சிறுவன் கோமா நிலைக்கு சென்றான். சூழ்நிலையை அறிந்தவுடன் அக்கடினமான நேரத்தில் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க என் நண்பரை அழைத்தேன். ஆனால் அவரது பதில் எனக்கு ஒரு பாடமாக அவர் சொன்னார். என் நண்பரின் வார்த்தையை சிறிது முறையிடுதலோ எதிர்ப்போ அல்லது அத்திருப்தி இறக்கவில்லை. முற்றிலும் மாறாக அக்குறை காலத்துக்கு தாங்கள் சிறு மக்களை அனுபவிக்கும் அவர்களுக்கு பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் சித்தத்தை அவரது வார்த்தைகளில் நான் உணர முடிந்தது. சில நாட்களுக்கு பின் அச்சிறுவன் தன் செலஸ்டியல் மாளிகைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான்.
Significaba ser responsable con mi Padre Celestial, procurando mi propia salvación y la de mis semejantes, y de esa manera acercarme a llegar a ser quien mi Padre espera y quiere que llegue a ser.
நமது கடமைகளை அறிந்து சரியான தீர்மானங்களை செய்து ஆசீர்வாதங்களுக்கு ஏற்றி செயல பற்றி பிதாவின் சித்தத்தை ஏற்று நாம் முன்னேறி செல்வோம். 47 வருடங்கள் இது இயேசு கிறிஸ்து நாமத்தில், ஆமென்.
Choir will now favor us with Tell Me the Stories of Jesus, after which we will be pleased to hear from Elder Joseph W. Sitati of the 70. He will be followed by Elder Russell M. Nelson.
அவரை தொடர்ந்து ரசல் நெல்சன் நம்மிடம் பேசுவார்.
I would ask you to tell. Thank you, Tabernacle Choir, for that sweet tribute to the Savior of the world.
பாடர் குழு பாடியது இறைவனுக்கு மிகவும் உரியது.
He blessed his children, saying, quote, "Be fruitful and multiply and replenish the earth."
அவரை போலாகும்படி பழுகி பெருகவும் பூமியை கீழ்படுத்தவும் பரலோக பிதா நமக்கு கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர்களது சாயலிலும் உருவத்திலும் மனுஷனை உருவாக்க ஒரே பேரான குமாரனை தேவன் அழைத்த நாளிலே தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்திய பூமியின் மேல் நடமாடும் சகல ஜீவசங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். அப்படியாக நான் அத்திய அநித்திய பயணம் தெய்வீக ஆசீர்வித்தனும் நான் விருத்தி அடைந்து அவரை பொருளாகும்படி பழுகி ஆண்டு கொள்ளவும் ஒரு அன்பான பிதா நமக்கு போக கொடுத்தார்.
To develop our divine nature so that we may navigate our journey more successfully and obtain our divine destiny. First, God charged us to be fruitful.
சகோதர சகோதரிகளே, நம்ம தெய்வீக தர்மங்களில் மூன்று அடிப்படை குணாதாரங்களை பற்றி சில சிந்தனைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது இம்மாலையில் நான் உங்கள் விசுவாசத்தையும் ஜபங்களையும் வேண்டுகிறேன். நமது பயணத்தை அதிக வெற்றிகரமாக நடத்தி நம் தெய்வீக இலக்கை அடைய நம் தெய்வீக தன்மையை உறுதி செய்ய நம் பிதாவின் கட்டளையாக நமக்கு நமது பரிசுத்த பொறுப்பை அடையாளமாக நிறைவேற்றும் என்பது என் ஜபமாகும். முதலில் பழகி பெருகி தேவன் நமக்கு பெருக தேவன் கட்டளையிட்டார்.
We become fruitful as we abide in Christ and as we take upon ourselves his name and serve him to the end by helping others come unto him. In our day, living prophets and apostles continue.
நாளில் ஜீவிக்கின்ற தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் நம் திரைவுகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்றாப்புல இரட்சிப்பின் பணியில் முழுவதுமாக ஈடுபட்டிருக்க தொடர்ந்து குரல்கள் எடுக்க வேண்டும். அதிக பயனளிக்கக்கூடிய பதிலினை இந்த புள்ளியாவது தொடக்க புள்ளியாவது சாந்தமுள்ளவர்களாயும் இருதயத்தை தாழ்மையுள்ளவர்களும் இருப்பதை பரிசுத்த ஆவின் தூண்டுதல்களுக்கு செவி கொடுத்து நாம் செய்து கொண்ட அனைத்து உடன்படிக்கைகளையும் காத்துக் கொள்ளும்படி நாம் அதிக முழுமையாக கிறிஸ்துவிடம் வர முடியும். நாம் தயாளத்தின் வரத்தை நாடி பெற்று கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பெற நம் குடும்பங்களையும் நம் மூதாதையர்களையும் நம் அக்கம் பக்கத்தினர்களையும் அங்கத்தினர் அல்லாதவர்களையும் நண்பர்களையும் அழைக்க வல்லமை பெறுவோம். தயாரித்து ஆவியுடன் பிரயாசப்படுவது கடமை அல்ல, ஆனால் ஆனந்தம். விசுவாசத்தை கட்ட சவால்கள் சந்தர்ப்பங்கள் ஆகின்றன. மரணம் சம்பவிக்கும் மற்றும் சதா காலங்களிலும் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் சாட்சிகளாக நாம் ஆகிறோம். நாம் அனைவரும் ரட்சிப்பின் பணியில் முழுமையாக ஈடுபட்டிருக்க முடியும், ஈடுபட வேண்டும். ரட்சகர் பின் வரும் பொறுப்பை ஒரு வாக்குத்தத்துடன் கொடுத்திருக்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலேயே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இரண்டாவதாக, பழுகி பெருக தேவன் நமக்கு கட்டளையிட்டார். நமது மாம்ச சரீரங்கள் தேவனின் ஆசீர்வாதம். பரலோக பிதாவின் பணியாகிய மனுஷனுக்கு அறியாமையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வர நிறைவேற்றும் நோக்கங்களுக்காக நாம் அவற்றை பெற்றோம். நாம் தெய்வீக திறமையை பெறுவதன் கருவியே மாம்ச சரீரம். சரீரம் பரலோக பிதாவின் கீழ்ப்படிதலில் உள்ள ஆவி குழந்தைகள் பூமியின் வாழ்க்கையை அனுபவிக்க சாத்தியமாக்குகிறது. குழந்தைகளை பெறுவது தேவனின் மற்ற குழந்தைகள் பூமியில் வாழ்க்கையை அனுபவிக்க சந்தர்ப்பம் அளிக்கிறது. அநித்தியத்தில் பிறந்த அனைவரும் அவர்கள் பரலோக பிதாவின் சித்தத்துக்கு பணிந்தால் முன்னேறவும் மேன்மைப்படவும் சந்தர்ப்பம் பெறுகிறார்கள். பழுகி பெருக கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு நிறைவேறுதலுக்காக தேவன் நியமித்த அழைப்பை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான திருமணம் ஒரு பாலின் உறவு பழுகுவதில்லை. ஆலயத்தில் முத்தரிக்கப்பட்ட சட்டப்படியான மற்றும் நியாயமான திருமணம் அதில் முத்தரிக்கும் உடன்படிக்கைகள் மதிக்கும் போது ஒரு கனி தரும் வாழ்க்கையான அன்பையும் ஆயத்தையும் நாம் அனுபவிக்க பெற்றோர்களும் பிள்ளைகளும் சந்தர்ப்பம் அளிக்கிறது. தேவனுடன் தாங்கள் செய்த உடன்படிக்கை கடைபிடிக்க தகுந்த சூழ்நிலை உருவாக்குகிறது. நம் மீது அவரது அன்பின் நிமித்தம் பரலோக பிதா உடன்படிக்கையின் திருமண ஆசீர்வாதங்கள் மற்றும் பிள்ளைகளை அல்லது சித்தமில்லாத காரணங்களுக்காக இன்று முழுமையான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க இயலாத தன் விசுவாசம் மிக்க பிள்ளைகள் கர்த்தர் ஏற்ற தருணத்தில் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வழி செய்திருக்கிறார். நித்திய திருமண உடன்படிக்கைகள் நுழைய சந்தர்ப்பம் பெற்ற யாவரும் அந்த ஞானத்திலும் விசுவாசத்திலும் தொடர ஜீவிக்கும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் ஆலோசனை அளித்துள்ளனர். அந்த பரிசுத்த நாளை உலக பிரகார முயற்சிகளின் நிமித்தமாக நிறுத்தக்கூடாது. அல்லது ஒவ்வொரு சாத்தியப்பட்ட நபரை தகுதி நீக்கம் செய்கிற அளவில் சரியான இணை தேடி எதிர்ப்புகளை தள்ளிப்படக்கூடாது. நித்திய திருமண உடன்படிக்கையில் முத்திரிக்கப்பட்ட அனைவருக்கும் மற்றும் தங்கள் உடன்படிக்கைகளை காத்துக்கொள்வதன் மூலம் கனி கொடுப்புகளும் வாக்குத்தத்துமாவது அவர்களது நித்திய தோழமையின் அஸ்திவாரத்தை பணிய சத்ருவுக்கு ஒருபோதும் வல்லமை இருக்காது. மூன்றாவதாக, பூமியை கீழ்படுத்த தேவன் நமக்கு கட்டளை கொடுத்தார். பூமியை கேள்படுத்தவும் எல்லா ஜீவராசிகளை ஆளுகை செய்வதும் அந்த தேவ சத்தத்தை நிறைவேற்றுவதும் அவரது பிள்ளைகள் நோக்கங்களை நிறைவேற்றவும் நமக்கு கட்டுப்படுத்துவதாகும். கீழ்படுத்துவது இப்போது நம்ம சரீரங்களின் மீது கட்டுப்பாடு பெறுவதாகும். இவற்றின் உதவியற்ற பதிக்கப்பட்டவரோ அல்லது தேவ சத்தத்துக்கு மாறாக பயன்படுத்தப்பட்டவரோ இதில் அடங்க மாட்டார். பூமியில் உள்ளவர்களை கீழ்படுத்தும் திறமையை விருத்தி செய்வது நம் மனித பலவீனங்களை அடையாளம் காண தாழ்மையுடன் கிறிஸ்து அவரது பாவ நிவர்த்தியின் வல்லமை மூலம் கிடைக்கக்கூடிய வல்லமையும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து, நீ என்னில் விசுவாசம் கொண்டிருந்தால் என்னில் உள்ள தேவையான எந்த காரியத்தையும் செய்ய வல்லமை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவரது கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து நாம் நடக்க தெரிந்து கொள்ளும் போது அந்த வல்லமை நமக்கு கிடைக்கிறது. ஆவியின் வரங்களை நாடியும் நமது திறன்களை விருத்தி செய்தும் நாம் நமது திறமைகளை அதிகரிக்கிறோம். ஆப்பிரிக்காவில் உள்ள அநேக குடும்பங்களைப் போல தாழ்மையான சூழ்நிலையில் நான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். எனது அக்கறையுள்ள பெற்றோரின் உதவியுடன் அந்த சூழ்நிலைகளிலிருந்து நல்ல கல்வி தேடி பெற்று என்னை உயர்த்தி கொள்ள திறமை பெற்றேன். நான் என்னை என்ன ஆக முடியும் என பார்வையை விருத்தி செய்வது என்ற முன்னேற்றக்கு அவசியமானதாக இருந்தது. பின்னர் என் மனைவியும் நானும் இளம் தம்பதியராக மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தை பெற்றோம். அது ஆவிக்குரிய வழி நடத்துவதுடன் எங்கள் வாழ்வை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறது. தேவசித்தத்தை விட மாமிசம் மற்றும் பிசாசின் சித்தத்துக்கு உலகில் அநேகர் தங்களை திருப்பியதால் இன்று மனித சமூகத்தை எதிர்நோக்கியுள்ள சவால்களை உலக மினிமம் ஆயுத சண்டைகள் மாசுபடுதல் பொருட்கள் துர்ப்பிரயோகம் செய்தல் மற்றும் வறுமை மேலோங்கி இருக்கிறது. அவருடைய நீதியை நிலைநிறுத்த அவர்கள் கருத்தை தேடாமல் ஒவ்வொருவருக்கும் தன் சொந்த வழியில் சொந்த உலகத்தின் சாயலை போன்ற தன் சொந்த தேவனின் சாயல் நடக்கிறான். எனினும்
And after the image of his own God, whose image is in the likeness of the world, close quote.
எனினும் இந்த வாழ்க்கையின் சவால்களையும் மேற்கொள்ளவும் தாங்கவும் அவரது உதவியை பெற தேவன் தன் பிள்ளைகள் மனைவியையும் இவ்வார்த்தைகளை அழைக்கிறார். நானே தேவன், அவர் மாம்சத்தில் வரும் முன்னே நான் உலகத்தையும் மனுஷனையும் படைத்தேன். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் குரலை கேட்டு நம்பி உங்களது மீறுதல்கள் அனைத்திற்காகவும் பணம் திரும்பி தண்ணீரில் ஒரே பேரான குமாரின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றால் நீங்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். எல்லாவற்றையும் அவரது நாமத்தில் கேட்டு நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். தங்கள் தெய்வீக தன்மையை புரிந்து இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் மூலம் கிடைக்கின்ற வல்லமையில் முழு மனதோடு சார்ந்திருப்பவர்கள் தங்கள் சுபாவ பவன் பலவீனத்திலிருந்து பலப்படுத்தப்படுவார்கள் மற்றும் சகலத்தையும் செய்யக்கூடும். சத்ருவின் அடிமைத்தனத்துக்குள் அநேகரை வைத்திருக்கிற தீயவனின் தூண்டுதல்களை மேற்கொள்ள சக்தி அளிக்கப்படுவார்கள். பால் போதித்தார், தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக உங்களுக்கு சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்காமல் சோதனை தாங்கத்தக்க சோதனையோடு உங்களுக்கு தப்பி வழியும் உண்டாக்குவார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிப்பவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் அவரை போலாகும்படி பழுகி பெருகவும் பூமியை கீழ்படுத்தவும் பரலோகப்பிதா நமக்கு கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட தேர்வுகளுக்கு தக்கபடி உண்மையாகவே அவரை போல உதவி கிடைக்க செய்திருக்கிறார். நாம் நமது தெய்வத்தன்மைகளால் வழிபடுத்த நடத்தப்பட்டு நாம் தெய்வீக சில ஆக்கியங்களை கேட்கும்போது நாம் தெய்வீக இலக்கை நிறைவேற்றும்படி நாம் வாழ்க்கையை நடத்தவேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பிதாவாகிய தேவன், நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே ஜீவிப்பது பற்றியும் அவரது மகிழ்ச்சியின் திட்டத்தை மகிமையான திட்டம் பற்றியும் இன்று உலகத்தில் ஜீவிக்கின்ற ஜீவ தீர்க்கதரிசியாகிய தாமஸ் எஸ் மான்சன் அன்று அருள செய்திருக்கின்ற திறவுகள் குறித்தும் நான் சாட்சி அளிக்கிறேன். அவரது ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிக்க நாம் வல்லமை பெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆமென்.
Dear brothers and sisters,
அன்பான சகோதர சகோதரிகளே, மாநாட்டின் இந்த இரண்டு நாட்கள் அற்புதமாக இருக்கிறது. உணர்த்தலான இசையாலும் அழகான ஜெபங்களாலும் நாம் ஊக்கப்பட்டிருக்கிறோம். ஒளி மற்றும் சத்தியத்தின் செய்திகளை நமது ஆவிகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஈஸ்டர் ஞாயிற்றில் ஒரு தீர்க்கதரிசியாக நாம் மீண்டும் ஒற்றுமையாகவும் உண்மையாகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி. இந்த மாநாட்டின் போது எதை நான் கேட்டேன், உணர்ந்தேன், எவ்வாறு நான் மறுவேன்? உங்கள் பதில் எதுவாயிருந்தாலும் ஓய்வு நாளில் உங்களை உணர்வு பற்றியும் உங்கள் நடத்தைகள் பற்றியும் ஆராய உங்களையும் நான் அழைக்கிறேன். ஓய்வு நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாக அழைத்து ஏசாவின் வார்த்தைகளால் நாம் ஆர்வமடைந்தேன். இருந்தும் ஓய்வு நாள் உங்களுக்கு எனக்கும் உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியான நாளா என நான் வியப்புகிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சுறுசுறுப்பான அறுவை சிகிச்சையாளர் நான் இருந்தபோது ஓய்வு நாள் ஒரு தனிப்பட்ட குணமக்குதலின் நாளாக இருந்தது. முதலில் ஓய்வு நாளில் நான் மகிழ்ச்சியாக கண்டேன். என்னுடைய கைகள் சோப்பாலும் தண்ணீராலும் திரும்ப திரும்ப தேய்த்து கழுவியால் ஒவ்வொரு வார முடிவிலும் அவைகளை புண்ணானது. ஒரு கடினமான வேளையில் பாரத்திலிருந்து எனக்கு ஓய்வு தேவையிருந்தது. அதிக தேவையான ஓய்வு நேற்று எனக்கு கொடுத்தது. மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என இரட்சகர் சொன்னபோது அவர் சொன்னதற்கு என்ன அர்த்தம்? அன்றாட வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையிலிருந்து உண்மையான ஓய்வுக்கு கொடுக்கும் ஆவிக்குரிய சரீரபூர்ணமான பாதுகாப்புதலுக்கும் வாய்ப்பளித்தலும் ஓய்வு நாள் நமக்கு அவரது வரம் என நாம் புரிந்து கொள்ள அவர் விரும்புகிறார் என நான் நம்புகிறேன். கேளிக்கையாகவோ அல்லது அன்றாட வேலைக்காகவோ இந்த விசேஷ நாளை தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. ஆனால் கடமையிலிருந்து ஓய்வாகவும் சரீரபூர்ணமாக ஆவிக்குரியத்திலிருந்து நிவாரணத்திற்காக கொடுத்திருக்கிறார். எபிரியர் மொழியில் ஓய்வு என்பதற்கு இளைப்பாறுதல் என அர்த்தம். ஓய்வு நாளில் நோக்கம் ஆறு நாட்களில் பிரயாசத்திற்கு பின்பு சிட்டிப்பின் வேலையில் இருந்து கர்த்தர் ஓய்வு எடுத்த உலகத்தின் கிருபையை நினைவுபடுத்துகிறது. பின்னர் அவர் மோசேக்கு 10 கட்டளைகளை வெளிப்படுத்திய போது நாம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்கும்படி தேவன் கட்டளையர். பின்னர் எகிப்தில் அவர்களின் அடிமைகளில் இருந்து இஸ்ரவேலின் விடுதலையின் ஒரு நினைவு கூறுதலாக ஓய்வு நாள் ஆசரிக்கப்பட்டது. ஒருவேளை மிக முக்கியமாக ஒரு நிலையத்தில் இருக்கிற உடன்படிக்கைக்காக கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு பரிசுத்தப்படுத்தப்படுவார் என்பதற்கு ஒரு நிரந்தர நினைவு கூறுதலாக ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி நினைவு கூறுதலாக ஓய்வு நாளில் திருவிருந்தில் நாம் பங்கேற்றோம். மீண்டும் அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்மீது தரித்து கொள்ள நாம் சித்தமாய் இருக்கிறோம் என நாம் உடன்படிக்கை செய்கிறோம். அவரே ஓய்வு நாளுக்கு கர்த்தராயிருப்பை இரட்சகர் அடையாளம் கண்டார். இது அவருடைய நாள். ஓய்வு நாளை ஆசரிக்க அல்லது ஓய்வு நாளை பரிசுத்தமாக அவர் நம்மை திரும்ப திரும்ப கேட்டார். அப்படி செய்ய நாம் உடன்படிக்கையின் கலி இருக்கிறோம். ஓய்வு நாளை நாம் எப்படி பரிசுத்தமாக முடியும்? ஓய்வு நாளில் செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாத காரியங்களும் தொகுத்த பட்டியலிலும் பிரிநிற முயற்சிகளும் என்னுடைய இளம் வயதில் அநேக ஆண்டுகளாக நான் படித்தேன். ஓய்வு நாளில் என்னுடைய நடத்தியும் என்னுடைய சிந்தனையும் எனக்கு என்னுடைய பரலோக பிதாவுக்கு முடியே உள்ள ஒரு அடையாளத்தை அமைதியாக இருக்கிறது என்பதை பின்னர் வேதங்களிலிருந்து நான் கற்றுக்கொள்ளும் வரை நான் அறியேன். அந்த புரிந்து செய்ய வேண்டிய செய்யக்கூடாத காரியங்களை பட்டியல் எனக்கு இனியும் தேவையில்லை. ஓய்வு நாளுக்கு ஒரு நடவடிக்கை பொருத்தமானதா இல்லையா என்பதை பற்றி ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கும் போது தேவனுக்கு கொடுக்க எனக்கு என்ன அடையாளம் வேண்டும் என நான் என்னையே கேட்டுக்கொள்வேன். ஓய்வு நாளை பற்றி என்னோடு தீர்மானங்களுக்கு செய்து கேள்விகள் தெளிவாயிருந்தது. ஓய்வு நாளுக்கு சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடுகள் பழங்காலத்தில் உள்ளதாக இருக்கக்கூட ஒரு வாக்களிப்புடன் ஒரு புதிய உடன்படிக்கையின் பகுதியாக இந்த பிற்காலங்களில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வீக கட்டளையின் வல்லமைக்கு செவி கொடுங்கள். ஜெப ஆலயத்துக்கு சென்று உங்களுடைய திருவிருந்துகளை நீங்கள் செலுத்துவீராக, ஏனெனில் உங்கள் பிரயாசங்களிலும் இளைப்பார்வம் முன்னிறுத்தி இருப்பதற்கு உங்கள் ஆராதனையை செலுத்தலும் இந்த நாளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நாளில் உங்கள் உபவாசம் பரிபூர்ணமாக இருக்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாக ஒரே இதயத்தோடு உங்கள் ஆகாரம் மற்றும் ஆயத்தப்படுத்தப்படுவதாக. நன்றி செலுத்துவோம் உற்சாகமான இதயத்துகளோடும் முகர் ரூபத்தோடும் இந்த காரியங்களை நீங்கள் செய்யும் போது பூமியின் பரிபூர்ணமும் உங்களுடையதாக இருக்கும். அந்த அறிக்கை எவ்வளவு பெரிதான நினைத்து பாருங்கள். ஓய்வு நாள் பரிசுத்தமாக ஆசரிக்கிறவர்களுக்கு பூமியின் நிறைவான ஆசீர்வாதங்களை வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் ஏன் இயேசாயா அழைத்த ஆச்சரியமே இல்லை. ஓய்வு நாளில் உங்களின் நடத்தை சந்தோஷத்திற்கு கலி கூறுதலும் நடத்தம் என எவ்வாறு உங்களால் உறுதி செய்ய முடியும்? சபைக்கு நீங்கள் போவது, திருவிருந்தில் பங்கேற்பது, சேவை செய்வதற்கு கொடுக்கப்பட்ட உங்களுடைய குறிப்பிட்ட அழைப்பில் சிரத்தையாயிருப்பது போன்றவற்றிற்கும் மேலாக என்ன பிற நடவடிக்கைகள் ஓய்வினால் உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியின் நலமாகும்? அவர் மீதியுள்ள உங்கள் அன்பை காட்ட கர்த்தருக்கு என் அடையாளத்தை நீங்கள் கொடுப்பீர்கள். குடும்ப கட்டுகளை மேலம்படுத்த ஓய்வினால் ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கிறது. எல்லாவற்றிலும் மேலாக அவருடைய பிள்ளைகளுக்காக நாம் ஒவ்வொருவரும் தரிப்பிக்கப்பட்ட பரிசுத்தவர்களான அவரிடத்தில் திரும்ப போகும்போது ஆலயத்தில் நமது முன்னோர்களுடனும் நமது சந்ததியினருடனும் குடும்பங்களால் முத்திரைக்கப்படவும் தேவன் விரும்புகிறார். நமது பிள்ளைகளுக்கும் சுவிசேஷத்தை நாம் கற்றுக் கொடுக்கும் போது ஓய்வு நாள் நாம் மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும். பெற்றோராக நமது பொறுப்பு மிக தெளிவாக இருக்கிறது. சியோனில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் இருக்க அளவில் மனம் திரும்புதலின் கொட்டுப்பாடை புரிந்து கொள்வோம். ஜீவிக்கிறார் தேவகுமாரனான கிறிஸ்துவை விசுவாசிக்கும் அவர்களுக்கு 8 வயதாக இருக்கும் போது ஞானஸ்தானம் மற்றும் கைகள் வைத்துப்படுவதில் பரிசுத்தாவின் வரம் பற்றியும் போதித்திருந்தால் பாவம் பெற்றவர்களின் சிறுகள் மேல் வைக்கப்படும் என்று சொன்னார். சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரதான தலைமை குடும்பம் மதிப்பின் முக்கிய உத்தரவை பற்றி வலுப்புறுத்தினார்கள். அவர்கள் எழுதினார்கள், பிள்ளைகளை சபைக்கு நெருக்கமாக வைத்திருக்கும் சுவிசேஷ கொள்கைகளை போதித்தாலும் வளர்ப்பதிலும் தங்களுடைய சிறந்த முயற்சிகளை எடுக்க பெற்றோர் அர்ப்பணிக்க அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். ஒரு நீதியான வாழ்க்கை வீடு அடிப்படையில் இருக்கிறது. எந்த பிற அமைப்பும் அந்த இடத்தை பிடிக்கவோ அல்லது இந்த தேவன் கொடுத்து பொறுப்பை முன்னேற்கப்படுவதில் அதில் அத்தியாவசியமான செயல்களை நிறைவேற்றுவ முடியாது. குடும்ப ஜெபத்திற்கு, குடும்பம் இல்லை மாலைக்கு, சுவிசேஷம் படிக்கும் அறிவுரைக்கு, ஆரோக்கியமான குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு மேலான முன்னுரிமை கொடுக்க பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஆலோசனைகள் அளிக்கிறோம். ஆனாலும் தகுதியானதும் பொருத்தமானதுமான பிற கோரிக்கைகளும் நிகழ்ச்சிகளும் பெற்றோருக்கும் குடும்பங்களுக்கும் மற்றும் நடத்தக்கூடிய தெய்வங்களால் நியமிக்கப்பட்ட கடமைகளை மற்ற வைக்க அனைவருக்கும் அனுமதிப்பதற்கூடாது. இந்த ஆலோசனை பற்றி நான் சிந்தித்த போது மீண்டும் ஒருமுறை நான் ஒரு இளம் தகப்பனாய் இருக்க ஏற்றுக்குறை நான் விரும்பினேன். ஓய்வு நாளிலும் அப்படி பிற நாட்களிலும் குடும்ப நேரத்தை அதிக அர்த்தமுள்ளதற்கு அவர்களுக்கோ இப்போது பெற்றோருக்கோ அற்புதமான ஆதாரங்களை கிடைக்கிறது. எல்டிஎஸ்ஆர் ஓல்ச், மர்மண்டால் ஓல்ச், வேதாகம், காணம் ஒளி, மர்மன் வளைத்தாலும், சுவேஷம் காலை நூலாகும், ஃப்ரெண்டு, நியூ ஏரா என்சன, லியோனா பத்திரிகைகள் இன்னும் அதிகமானவை அவர்கள் இருக்கின்றன. தங்களுடைய பிள்ளைகளுக்கும் போதிக்கும் அவர்களுடைய பரிசுத்த கடமைகளை செய்வதில் இந்த ஆதாரங்கள் அதிக உதவியமாயிருக்கிறது. நீதியில் கவனமாயிருக்கிற பெற்றோருக்கு இதைவிட முக்கியமான வேலை எதுவும் இல்லை. சுவிசேஷத்தை நீங்கள் போதிக்கும் போது நீங்கள் அதிகமாய் கற்றுக்கொள்வீர்கள். அவருடைய சுவிசேஷத்தை பறிபுரிந்தால் உங்களுக்கு இது கர்த்தரின் வழி, அவர் சொன்னார். ராஜ்யத்தின் கட்டுப்பாடை ஒருவருக்கு ஒரு நீங்கள் போதிக்கவனால் நான் உங்களுக்கு ஒரு கட்டளைகளை கொடுக்கிறேன். கர்த்தரை போதியுங்கள், கோட்டுப்பாடிலும் சுவிசேஷத்திலும் நியாயப்பிரமாணத்திலும் தேவனின் ராஜ்யம் குறித்து சகல காரியங்களிலும் நீங்கள் மிக பரிபூர்ணமாக அறிவுறுத்தப்படும்படியாக போதியுங்கள். சுவிசேஷத்தின் இத்தகைய படிப்பு ஓய்வினாலே மனமகிழ்ச்சி ஆக்கும். இந்த வாக்களிப்பு குடும்ப அளவு அதன் கூட்டு அல்லது இருக்கும்படியாக பொறுத்ததல்ல. குடும்பத்தாரர்களிடம் நேரத்திற்கு கூடுதலாக ஓய்வு நாளில் உண்மையான மனமகிழ்ச்சி குடும்ப வரலாறு பணியில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். பூமியில் உங்களுக்கு முன் சென்று இங்கு இருக்கும்போது சுஷியத்தை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பில்லாத குடும்பத்தினரையும் தேடுதலும் கண்டுபிடித்தலும் அளவுக்கு தக சந்தோஷத்தை கொண்டு வரும். இதை நான் முதலில் பார்த்திருக்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய அன்பான மனைவி வெண்டி குடும்ப வரலாறு ஆய்வு எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொள்ள தீர்மானித்தாள். முதலில் அவளது முன்னேற்றம் மெதுவாக இருந்தது. ஆனால் இந்த பரிசுத்த பணியை செய்வது எவ்வளவு எளிது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டாள். அவள் திருப்தி அடைந்த நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. பிற நாடுகளுக்கோ அல்லது ஒரு குடும்ப வரலாற்று மையத்திற்கோ நீங்கும் போக தேவையில்லை. வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் அல்லது கைபேசி உபகரணத்தின் உதவியுடன் அவர்களுடைய நியமங்களுக்காக தேடி தெரிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். உங்கள் முன்னேற்றங்களை கண்டுபிடித்தால் அவை சிறையிலிருந்து அவர்களை விடுவித்திலும் ஓய்வினால் மனமகிழ்ச்சியடவும். மற்றவர்களுக்கு குறிப்பாக உடல் நலம் இல்லாதவர்கள் இருப்பவர்களுக்கும் அல்லது தனிமையில் அல்லது தேவையா இருப்பவருக்கும் சேவையை அளிப்பதால் ஓய்வினால் மகிழ்ச்சி அளிக்குங்கள். அவர்களின் ஆவிகள் உயர்த்ததால் உங்களுடைய ஆவியும் உயர்த்தும். ஓய்வினால் ஒரு மகிழ்ச்சியான நாளாக ஏசாயா விவரித்தது போல் அதை எப்படி மன மகிழ்ச்சி ஆக்குவது என்று அவர் நமக்கு போதித்தார். அவர் சொன்னான், என் பரிசுத்த நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடமாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமிருந்து ஓய்வினாலே மனமகிழ்ச்சியின் நாளென்றும் அதை மகிமையாக எண்ணுவதனால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். ஓய்வு நாளில் உங்கள் இஷ்டமான தேடமாக இருக்க தேவையானதே சுய உலகம். உங்களுக்கு இஷ்டமான ஒன்றை நீங்கள் மறக்க வேண்டியதாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரில் உங்களை மனமகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் தேர்ந்தெடுத்தால் மற்ற நாட்களைப் போல் அதை நடத்த நீங்கள் உங்களுக்கு அனுமதி அளிக்க மாட்டீர்கள். வழக்கமான கேலியான நடவடிக்கைகளை ஒரு நேரத்தில் செய்யப்படலாம். இதை நினைத்து பாருங்கள். தசவபாகத்தை செலுத்துவதில் நமது வருவாயில் பத்தில் ஒரு பங்கை நாம் கர்த்தரிடத்தில் திருப்பிக் கொடுக்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிப்பதில் ஒரு நாட்களில் ஒன்றை அவருக்கு ஒதுக்கி வைக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நமக்கு கடனாக கொடுத்திருக்கிறார். அவருக்கு பணத்தையும் நேரத்தையும் அர்ப்பணிக்க இது நமது சிலாக்கியமாயிருக்கிறது. தேவனில் விசுவாசம் ஓய்வு நாள்களில் நான் ஒரு அன்பை விளைவிக்கிறது. ஓய்வு நாளில் விசுவாசம் தேவனிடத்தில் அன்பை விளைவிக்கிறது. ஒரு பரிசுத்த ஓய்வு நாள் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான நாள். இப்போது இந்த மாநாட்டு முடிவடைகிறது. நமது குடும்பங்கள், அண்டாய் வீட்டார் மற்றும் நண்பர்களுக்கு மத்தியில் விசுவாசங்களை எடுத்துக்காட்டுகளாய் நாம் இருக்க வேண்டும் என நாம் அறிவோம். உண்மையான விசுவாசிகளும் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிப்பார்கள். மர்மன் புத்தகத்தின் மரோனி முடித்தது போது அவனுடைய விடை பெறும் வேண்டுதலுடன் நான் முடிக்கிறேன். அவன் எழுதினான், கிறிஸ்துவிடத்தில் வந்து அவரில் பூர்ணமடையுங்கள். எல்லா அசுத்தங்களிலிருந்து உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லா அசுத்தங்களிலிருந்து உங்களை விளைவிக்கி காத்து தேவனில் உங்களை முழு ஊக்கத்தோடும் மனதோடும் பெலத்தோடும் அன்பு கூறினானால் நீங்கள் கிறிஸ்துவின் பரிசுத்தம் அடைவீர்கள். என்னுடைய இருதயத்தின் அன்புடன் என்னுடைய ஜெபமாக சாட்சியை ஆசீர்வாதமாக இந்த உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஆமேன்.
At the conclusion
மாநாட்டின் நிறைவில் இந்த ஆராதனைகளுக்காக ஆயத்தம் செய்ய கருத்தாய் உழைத்த அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வ பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். பேசியவர்களுக்கும் ஜெபித்தவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். தங்கள் நடத்துனர்கள் மற்றும் ஆர்கன் வாசித்தவர்களிடம் உயர்த்தும் இசையை வழங்கிய சேர்ந்திசை குழுவிகளுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். இறைவனே நான் உன்னை பின்பற்றுவேன் பாடி பாடுற குழு கூட்டத்தை நிறைவு செய்யவும். 70 அங்கத்தினர் இசைவை செய்யும் நேற்று மாலை விடுவிக்கப்பட்ட மூப்பர் கோச்சி அயோக்கியால் நிறைவு ஜெபம் செய்ய கூறப்படுகிறது. பின்பு இந்த மாநாடு ஒத்திவைக்கப்படும். அக்டோபரில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை நமது பரலோக பிதா உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.
our beloved Father in heaven.
பரலோகத்திலிருக்க எங்கள் பரம பிதாவே, தங்களுடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துக்காக நமக்காக பாவம் செலுத்தியதற்காக நாங்கள் மிக்க நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். தங்களுடைய நேசத்திற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். மற்றும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம்.
Blessings with us.
நாங்கள் ஆசீர்வாதங்களை எங்கள் அழைக்குமாறு நாங்கள் கேட்கொள்கின்றோம்.
Teachings and counsels.
நாங்கள் இந்த ஆலோசனைகளையும் நாங்கள் கேட்டதற்கு நாங்கள்
help us to able to apply what we have learned.
தயவுசெய்து எங்களை ஆசீர்வதிக்கவும். நாங்கள் இன்று என்ன கற்றுக்கொண்டோம் அதை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம்.
And 12 apostles and other general authorities.
12 அப்போஸ்தலர்களும் மற்ற சபை அங்கத்தினர்களையும் தலைவர்களையும் ஆசீர்வதிக்கவும், மற்றும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிக்கும். உலகத்தில் இருக்கும் எங்கும் இருக்கும் அங்கத்தினர்களை இங்கு ஆசீர்வதிக்கும். பாவ நிவர்த்தியின் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் அனுபவிக்க ஆசீர்வதிக்க நாங்கள் தாழ்மையுடன் இந்த காரியங்களை தங்களுடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.
This has been a broadcast.
Salt Lake City ல சதுக்கத்திலிருந்து 185வது பொது மாநாட்டு இயேசு கிறிஸ்து சபையிலிருந்து ஒளிபரப்பப்பட்டது.
Music was provided by the Mormon Tabernacle Choir. This broadcast has been furnished as a public service by Bonneville Distribution. Any reproduction, recording, transcription, or other use of this program without written consent is prohibited.